Agabadosya dayaika sindho Sya charanau sharanam prabhadhe Bhutam sharascha Shri Bhakti Sarakula Sekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Krishnam Vande Jagad Gurum Pumannumadu Purundiya Marban புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துகின்றவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிக்ருணாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரினம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளமிக்கவன் ஊர் வினதி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி விடோபா சாரீகா தெய்வநாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீக வராதா ஹரி விட்டலா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அமூன்ய தன்யானி தினாந்தராணி ஹரே த்வதாலோகணம் அந்தரேன ಅನಾಥ ಬಂಧು ಕರುಣೈಕ ಸಿಂಧು ಹಾಹಂತ ಹಾಹಂತ ಕಥಂ ನಯಾಮಿ. ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕರ್ಣಾಮೃತತ್ತಲೇ ಶ್ರೀ ಲೀಲಾಸುಖರ್ ಅದ್ಭುತಮಾನ ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತ ಸ್ವಲ್ಪ. ಮನುಷ್ಯ ವಾಳ್ಕೆಯಲ್ಲೇ ಒವ್ವೊರು நாளும் மகத்துவமான நாள். நம்ம சில நாட்கள் மட்டும் மகத்துவமானது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். முக்கியமா நம்ம பிறந்த நாள், கல்யாண நாள், இல்லாட்டி நம்ம வீடு வாங்கின நாள், இல்லாட்டி முதல் முதல்ல வேலைக்கு சேர்ந்த நாள், இப்படி சிலதெல்லாம் வச்சுருக்கோம். இல்லாட்டி நம்ம வீடு வாங்கின நாள், கிரவுண்டு வாங்கின நாள், முதல் முதல்ல தங்கம் வாங்கி ஏதோ ஒன்று இருக்கும் வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகோன்னதமான நாள். மகோன்னதம்னா மகா உன்னதமானது. ஒரு நாள் போல இன்னொரு நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பகவானுடைய அனுகிரகமானது வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வித்தியாசம், ஒவ்வொரு விஷயத்திலையும் வித்தியாசம். ஒரே விஷயத்திலேயே ஒவ்வொரு விதமான அனுகிரகம், அது ரொம்ப அழகு. இப்போ டெய்லியும் சாப்பிட்றோம், காத்தால மத்தியானம் ராத்திரி, அது இல்லாமல் நிறைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் விதவிதமான ருச்சி, விதவிதமான ஆகாரம், விதவிதமான விஷயங்கள். அப்போ பகவத் அனுகிரகம் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தின்றிருக்கு. எனக்கு பகவத் அனுகிரகம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் இன்னும் உணரலைன்னு வேணா நான் சொல்லலாம், எனக்கு இன்னும் உணரலை, என்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியலைன்னு வேணால் சொல்ல முடியுமே ஒழிய எனக்கு தெய்வம் அருள் செய்யலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அருள் உண்டு. பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய அருள் தெய்வம் பண்ணிட்டு தான் இருக்க. அதை உணரணும், அதை அனுபவிக்கணும். லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தை சொல்றார், அமூன்ய தன்யானி தினாந்தரே அநாத பந்து. ரொம்ப அழகா சொல்றார், அநாதநாதா கருணைக்க சிந்து. அநாதைகளுடைய பந்துவானவனே, கருணாசாகரனே, அநாத பந்து கருணைக்க சிந்து, அமூன்ய தன்யானி தினாந்தராணி ஹரே தாரோகணம் அந்தரேன. ரொம்ப அழகா சொல்றார், ஹே ஹரே, உன்னுடைய ஸ்மரணை இல்லாம வீணா போகிற இந்த நாளை நான் எப்படி கழிப்பேன்ற. அது தெய்வ சிந்தனை இல்லாம கஷ்டம். தெய்வ சிந்தனைன்றது ரொம்ப அவசியம் நமக்கு. அது வந்து அமங்கலமா இருக்கு. தெய்வ சிந்தனை இல்லைன்னா அந்த நாள் அமங்கலமானது. அமூன்ய தன்யானி தினாந்தரான் ஹரே தொட ஆலோகனம் அந்தரேன. உன்னுடைய சிந்தனை இல்லாம, உன்னை பத்திய யோசனையே இல்லாம இப்படி வீணா போகிற நாள்களை எப்படி கழிப்பேன். என்ன அர்த்தம்னா, நீ தான் எனக்கு பந்து, நீ தான் எனக்கு கிருபை பண்ற, உன்னை நினைக்காம நான் எப்படி வாழ முடியும், உன் நினைவு தான் எனக்கு பரமசுகம். ஒவ்வொரு நாளும் பகவஸ்மரண தான் நமக்கு பலம். தெய்வ சிந்தனை தான் ரொம்ப அவசியம். அந்த தெய்வ சிந்தனை இருந்துடுத்து அப்படின்னா என்ன வந்தாலும் சமாளிக்கலாம், என்ன வந்தாலும் போராடலாம், எது எப்படி நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியம் உண்டு. மனசு கலங்காம இருக்கும். பாரதியார் சொன்ன மாதிரி, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமே வேண்டாம். அச்சம் துளி கூட இருக்கக்கூடாது, மிச்சமா கூட இருக்கக்கூடாது, எச்சமா கூட இருக்கப்படாது. அச்சம்னா என்னன்னே தெரியப்படாது. இளங்கன்று பயமறியாதுன்னு ஒரு வசனம் சொல்லு. அது இளங்கன்றதுக்கான பயம் தெரியுமா அப்படின்னு. பயமில்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் பரமசுகம். அந்த பயமில்லாத வாழ்க்கைக்கு தான் பக்தி. பாண்டுரங்கனிடத்துல பக்தி வந்துடுது அப்படின்னா பயம் ஓடி போயிடுமா? ஓடி போயிடும். எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறதோ, என்ன மனசனுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா, கவலை, குழப்பம், பயம், சந்தேகம், சஞ்சலம், இதெல்லாம் வெளியில தள்ளணும். மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கு, அடைஞ்சு உட்கார்ந்துருக்கு, இதெல்லாம் வெளில தள்ளணும் அப்படின்ற சமயம் ரொம்ப அழுக்கா இருந்தா நல்லா தண்ணியை தீச்சி அடிச்சு அந்த அழுக்கெல்லாம் அப்படியே தள்ளுவோம். இல்லாட்டி இந்த வேக்யூம் கிளீனர்னு ஒன்று ஒட்டடி அடிக்கிறது, புஸ்க்குன்னு அப்படி இழுக்கும், சர் சர் சர்ன்னு இழுத்துட்டு போகும் எல்லாத்தையும். அந்த மாதிரி இந்த பாண்டுரங்க பக்தி என்ன பண்றதா, நம்ம மனசுல இருக்க தேவையில அப்படி இழுத்துக்கிறதா. எப்படி இந்த தவக்கலை எல்லாம் தவளை பூச்சியை பிடிக்கும் இல்லையா, டக்குன்னு அப்படி நாக்கணிட்டு அப்படி எப்படி இழுக்கிறதுனே தெரியாது, திடீர்னு அப்படி வெள்ளவர் அப்படி இழுத்துரும். இந்த பகவத் பக்தி என்ன பண்றது அப்படின்னா, நம்ம மனசுல அங்கங்க ஓரத்துல ஒட்டின்னு இருக்கிற துக்கங்கள் எல்லாம் அப்படி இழுத்துடுறது. அதுக்காக தான் பக்தி பண்ணணும்ன்றோம். ஏன்னா ஒவ்வொரு விதமான கவலைகள், ஒவ்வொரு விதமான யோசனைகள் நம்ம மனசுல அங்கங்க அப்படி உட்கார்ந்து இருக்கு. இந்த பேப்பர் அங்கங்க கட்டம் கட்டி நியூஸ் போடுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஹெட்லைன்ஸ், அப்புறம் சின்னது, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட். எப்படி ஒரு பேப்பர் ஒரு 10 பக்கம் பிரிச்சோம்னா பல விதமான விஷயங்கள் அதில் நிறைஞ்சு கிடக்கோ, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஹெட்லைன்ஸ் ஒன்று இருக்கும். இன்னைக்கு பொழுது, இன்னைக்கு சண்டை இல்லாமல் போகணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்படி நிறைய ஒரு ஹெட்லைன்ஸ் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா தேவையில்லாதது தேவையானது என்னமோலாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காகத்தான் பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் பக்தி. இது அத்தியாவசியம். இதை பண்ணாதான் சமாதானம், மனசுக்கு குப்பை தொட்டி இல்லை எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது பகவானுடைய அந்தப்புறம். அழகா கிருஷ்ணனை வச்சுட்டு நீரா போலே ஏகாந்தம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் பக்தி. எது வேணா நடக்கட்டும், எது வேணா எப்படி வேணா போகட்டும், அநாத பந்தோ கருணைக்க சிந்தோ நம்ம கூட இருக்கான். அந்த பலம்தான் சக்குபாய்க்கு சமாதானம் கொடுத்த கஷ்டம். அவளுக்கு மாமியார்னாலே கஷ்டம், நாத்தனார்னாலே கஷ்டம், கணவனாலே கஷ்டம். சில பேருக்கு இந்த கஷ்டம் பிரத்யக்ஷமா தெரியறது, சில பேருக்கு தெரியல அவ்வளவுதான். சில பேர் வெளியில சொல்றோம், சில பேர் வெளியில சொல்றது இல்லை. உலகத்தில் எது ரொம்ப கஷ்டம்னா மனிதர்களோட பழகிறது தான் பெரிய கஷ்டம். வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா பெரிய கஷ்டம்னா மனுஷனோட பழகிறது தான் பெரிய கஷ்டம். சிங்கம் நாயோட பழகிறதுலாம் கஷ்டமே கிடையாது. அதுக்கெல்லாம் நல்ல அன்பை காட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்பிக்கை துரோகம்னு ஒன்று சிங்கமோ நாயோ பாம்போ பண்ணவே பண்ணாது, நம்பிக்கை துரோகம் பண்ணவே பண்ணாது. மனுஷாக்கிட்ட எவ்வளோ அன்பை கொடுத்தாலும் காரியமான உடனே கழட்டி விட்டுடுவான். காரியம்னா காலை பிடிக்கிறது, அப்புறம் கழுத்தை பிடிக்கிறதுனா கழுத்தை பிடிக்கலாம், கழுத்தை மிதிக்கிறது தான் இந்த காலத்தில் பிடிக்கிறது தான் எங்க பிடிச்சாலே தட்டி விடலாம், மிதிக்கிறா இல்லையா. இயற்கை அப்படி கிடையாது, மிருகங்கள் அப்படி கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோட பழகிறது தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மனிதர்கள் நினைச்சாலே மனசுல குழப்பம்தான். பகவத்கீதை ஆரம்பம் பார்த்தோம்னா அர்ஜுனன் புலம்பான், சோ என்னுடைய பந்துக்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பேரன், என்னுடைய மகன்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய மாமனார்கள், என்னுடைய மாமன்மார்கள். அதுக்கப்புறம்தான் கிருஷ்ணகிட்ட சொல்றான், கிருஷ்ணா ஒண்ணுமே முடியல, கையிலேருந்து காண்டீபம் நழுவுறது, தச்சைவ பரிதஹ்யதே, உடம்பு ரோமம் எல்லாம் எரியறது, நாக்கு வளர்ந்து போகுது, தலை சுத்துறது, ஒன்னும் தெளிவா இல்லடா கிருஷ்ணா காப்பாத்துன்றான். அது வரைக்கும் தெளிவா இருந்தான். எப்ப இவாளெல்லாம் நினைச்சானோ அப்ப வந்தது குழப்பம். ராத்திரி நிம்மதியா இருக்கும், ராத்திரி தூங்கி வந்தா அப்பாட நம்மளே சொல்லுவோம், ராத்திரி அதி நேரம் போனா தேவலையே அப்படின்னு. இந்த ராத்திரியில சுருக்க முடிஞ்சு போயிடுறது, தூங்க ஆரம்பிக்கிறோம் டக்குன்னு பார்த்தா அழ நடிக்கிறது, அதுக்குள்ளேயா காதலாம் ஆயிடுச்சு. சே ஏண்டா தூக்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இவாளை பத்தி சிந்தனை இல்லாம இருக்கும் பாருங்க. உலகத்துல மனுஷாவை பத்தி சிந்தனை பண்ணாம இருக்கிறது சுலபமான வழி எதுன்னா தூக்கம். அது எப்பயும் முடியாது. அதனால நிறைய பேர் போதை வஸ்து மதுவுக்கெல்லாம் அடிமையாரானா, இந்த மறதி, இந்த மறதி வரணும், வரமாட்டேங்கிற பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பாதிக்காம இருக்கும். ஒரு விளையாட்டு போல பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம், பெருசா அது மனசை பாதிக்காது. சக்குபாய் மனசுல பாண்டுரங்க, மனசு ரொம்ப பலகீனமா இருக்கும் பொழுது சத்குருநாதன் வந்தா, திரும்பி உபதேசம் பண்ணா, நாமஜபம் பண்ணு, பகவான் இருக்கான் கவலைப்படாதே, நீ அழறத்துக்கும் புலம்பறத்துக்கும் 1000 காரணம் இருந்தாலும் வாழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் 1 காரணம் உண்டு பாண்டுரங்க, அது போதும். ஒவ்வொரு நாளும் வாழறதுக்கும் ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் பகவான் இருக்கான், அது போதுமே நமக்காக இருக்கான். அதுவும் எதையும் எதிர்பார்க்காம, இப்போ மனுஷங்களாம் கூட எதிர்பார்ப்பில் தானே ஓடின்னு இருக்கு. நான் யார் எதிர்பார்ப்பே இல்லாமல் எல்லார்கிட்டையும் பழகிறேன்னு யாரா ஒருத்தர் கை தூக்குங்கோ, நானும் தூக்க முடியாது, நீங்களும் தூக்க முடியாது, சத்தியமே தான். அப்பாடா சந்தோஷம், அவரும் கை தூக்க முடியாது. பகவான் தைரியமா கை தூக்கலாம், அவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் யாரிடத்திலிருந்து பூர்த்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் எல்லாருடைய ஆசையையும் பகவானாலே பூர்த்தி பண்ண முடியாது. தனக்குன்னு ஒரு ஆசை இருந்தா வச்சுக்கோங்களேன், இதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில தான் ஓடிட்டு இருப்போம். இப்ப வீட்லயே குழந்தைகள் இருக்கு, வயசானதா இருக்கா, அப்பப்ப முட்டிக்கிறது, நீ ஆனா நான் ஏடா அப்படின்னா, அவரவர்களுக்கு தன்னுடைய ஆசைப்படி எல்லாரும் நடக்கணும், தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு முயற்சி. தெய்வத்துக்கு அப்படி கிடையாது, அவர் பாட்டு எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார். அதனால பகவானுக்காக வாழணும். சக்குபாய்க்கு மனசுல சமாதானம் வந்துடுத்து, தைரியம் வந்துடுத்து. சரி, என் பாண்டுரங்கன் இருக்கான், ஒரு நாள் நான் அவனை போய் தரிசனம் பண்ணணும். என் பாண்டுரங்கனை ஒரு நாள் நான் என் கண்ணார பார்க்க, கண்ணால நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம், நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாதது, பிரயோஜனமுடையது பிரயோஜனம் இல்லாதது, உத்தமமானது உயர்வானது அசிங்கமானது கேவலமானது எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்கோம். இதை தாண்டி ஒரு விஷயம் தெய்வம், அதை கண்ணால பார்க்க வேண்டாமா? யார் இந்த கண்ணை கொடுத்தார்களோ அந்த கண்ணுக்கு பார்க்கிற சக்தியும் இதை பார்க்கறதுக்கான வெளிச்சத்தையும் கொடுத்த தெய்வத்தை பார்க்க வேண்டாமா? அதானே சந்தோஷம். இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? கங்கோத்ரி யமுனோத்ரிலாம் போறோம், எதுக்கு போகணும்? கங்கை தான் பிரத்யட்சமா என்ன கரபுரண்டு ஓடி வராள். எதுக்கு தாமிரபரணி எங்க உற்பத்தி ஸ்தானம்னு ஏன் போய் பார்க்க ஆசைப்படுறோம்? எதுக்குடா அப்படின்னா, அந்த உற்பத்தி எங்கேந்தான் வருதா அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே. நதி மூலம் ரிஷி மூலம்ன்றோம் இல்லையா, எங்கேந்து அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய தெய்வத்தை கண்ணால பார்க்கணும். நமக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்து அந்த தெய்வத்தோட பேசணும். நிறைய பேர்கிட்ட பேசிட்டோம், கொசு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இல்ல சில பேர் மொபைல் போனோட பேசிட்டு இருக்கா, கம்ப்யூட்டரோட பேசிட்டு இருக்கா, தானா பேசிட்டு இருக்கா? அப்ப பேசக்கூடிய சக்தியை கொடுத்து தெய்வத்தோட பேச வேண்டாமா? காது கொடுத்து என்னென்னமோலாம் கேட்டுட்டோம், நமக்கு வேண்டியது வேண்டாதது அவமானகரமான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஆனா ஒரு தடவையாவது பாண்டுரங்கன் குரலை கேட்க வேண்டாமா? ராமானுஜருடைய குரலை கேட்க வேண்டாமா? ராமானுஜரை கண்ணால பார்க்க வேண்டாமா? விவேகானந்தரை பார்க்க வேண்டாமா? கையால யார் யாரையோ தொட்டு பார்த்துருக்கோம், நாயை கூட தடவி பார்த்துருக்கோம். அப்ப அந்த கையினால பாண்டுரங்கன் திருவடியை பிடிச்சு விட வேண்டாமா? அப்ப இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனம் தெய்வ அனுபவம். அப்பதான் இந்த அவயவங்களுக்கு பூரண திருப்தி, அது வரைக்கும் திருப்தி கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் பூரண திருப்தி கிடையாது. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்றார் நம்மாழ்வார். பகவானை பார்க்கலே அப்படின்னா அந்த கண்கள் பிரயோஜனம் இல்லை, ஒரு யூஸ் கிடையாது. ஏதோ எல்லாத்தையும் பார்த்தது கடைசியில் அப்படியே மண்ணோட மண்ண சொல்றா இல்லையா, இறந்த பிறகு கண்தானம், இருக்கும் போது ரத்த தானம், ஏன்னா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அட்லீஸ்ட் அப்பவாவது பிரயோஜனப்படணும்னு சொல்றான். இந்த கண்களால் தெய்வத்தை பார்த்துட்டோம்னா அப்பதான் இந்த கண் படைச்ச பிரயோஜனம், எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம். இதுதான் இதனுடைய பூரணத்துவம்னு ஒன்று இருக்கு. அப்பதான் ஒரு மரம் நல்லா வளர்ந்துருக்கு, மாமரம் நிறைய பூ பூத்திருக்கு, ஆனா காயே காய்க்கல அப்படின்னா அது பூரணத்துவம் இல்லை. பூரணத்துவம் எப்படின்னா நல்லா காய்ச்சி பழுத்து எல்லாருக்கும் பிரயோஜனம் கொடுத்தாதான். சில நல்லா காய்க்குமானா உள்ளுக்குள்ள முழுக்க வண்டு பூச்சியாவே இருக்கும், அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்முடைய சரீரத்தினுடைய இந்திரியங்கள் அவயவங்கள் தெய்வத்தை அனுபவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது தெய்வத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு பூரணத்துவம் கிடைக்கிறது, அதற்குரிய பிரயோஜனம் கிடைக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்காக வாழணும். சக்குபாய் மனசிலே இது திரும்பவும் ஆழமா பதிஞ்சொடுத்து, பாண்டுரங்கா நான் உன்னை பார்க்கணும், பாண்டுரங்கா நான் உன்னுடைய கோவிலுக்கு வரணும், பாண்டுரங்கா நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், பாண்டுரங்கா நீ பேசுறத நான் கேட்கணும், பாண்டுரங்கா நான் உன்னோட விளையாடணும், பாண்டுரங்கா நீ என்னோட பேசணும், பாண்டுரங்கா உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்கணும், பாண்டுரங்கா நீ பக்கத்துல உட்கார நான் அழகா பார்க்கணும். இப்படி இந்த பாண்டுரங்க சிந்தனை எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை உண்டு, பெரிய வீடு வாங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம்னு சொல்றோம், இது லட்சியம் இல்லை, இதெல்லாம் ஆசை. சொந்த வீடு வாங்கறது இல்லாட்டி கார் வாங்கறது நிறைய வச்சிருக்கோம். எதிரா லட்சியம் அப்படின்னா தெய்வத்தை விதவிதமா பலவிதமா அனுபவிக்கிறது பேர் தான் லட்சியம். இவன் மனசுல இந்த ஆசைகளை அதிகப்படுத்திக்கிறான். உண்மை அதுதான், இந்த தெய்வ ஆசையை அதிகப்படுத்த 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 மற்ற ஆசைகள் தானா விட்டு போகும். நமக்கு நியாயமான ஆசைகள் 1% தான் இருக்கு, 99% பேராசைகள் மட்டும்தான் இருக்கு. நம்முடைய நியாயமான ஆசைகள் இதுவரைக்கும் நிச்சயமா நடந்திருக்கு, பேராசைகள் ஒரு நாளும் நடக்காது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தலைகீழ நின்று அடம் பிடிச்சாலும் நடக்காது. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஏதோ சாக்லேட் கேட்டால் அப்பா வாங்கி தருவார், எனக்குன்னு ஒரு தனி டிவி இந்த வீட்டில் போகணும், எனக்கு 10,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கினா 4,000 ரூபா இருப்பேன். ஏண்டா அப்படின்னா அது அவசியம் இல்லை, அதுக்கு என்ன உண்டோ அவ்வளோதானே. அந்த மாதிரி நியாயமான ஆசைகள் பூர்த்தி செய்யப்படும், நம்முடைய பேராசைகள் அல்ல. சக்குபாய் மனசில் ஒவ்வொரு நாளும் இதே சிந்தனை, பாண்டுறங்கா நான் எப்படா என்னை எப்போ உன் கோவிலுக்கு என்ன விஷயம் பண்றங்கா, என்னைக்கு நான் உன்னை பார்க்க போறேன், அவன்கிட்டயே கேட்டுட்டு இருக்கா. நம்மெல்லாம் சொல்ல எனக்கு கோவில் போறோம்னு ஆசையா இருக்கு, பகவான் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறான், பகவான் அருள் செய்யணும், இப்படி பேசி பிரயோஜனம் இல்லை. பாண்டுறங்கா எனக்கு உன் கோவில் போறணும், எப்ப ஐஷன் போறாய், உரிமையோட கேட்கணும். தெய்வத்தினிடத்துல உரிமை தான் அவசியம், நீ ஒண்ணுமே பண்றதுலன்னு குத்தம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் குத்தம் சொல்லி பழகிட்டோம், தெய்வத்துக்கிட்டையும் போய் குத்தம் சொல்லக்கூடாது. பாண்டுறங்க நான் ஐஷன் போயேன், ஏன் இவ்வளவு நாள் ஐஷன் போல, என்னைக்கு ஐஷன் போக போறாய். இந்த குழந்தைகள்லாம் உரிமையோட கேட்கும்ல, அம்மா எனக்கு இன்னும் ஏன் பட்டாசு வாங்கி தரல, நீ அன்னைக்கே இந்த சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்ன, ஏன் வாங்கி தரல, நான் எப்போ வாங்கி தர போறேன்னு உரிமையோட கேட்கறது இல்லையா. அதுபோல தெய்வத்தினிடத்துல எனக்கு உன்னுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இவன் அப்படியே பிரார்த்திச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் குடும்ப வாழ்க்கை சமாதானமா போயிட்டு இருக்கு. திரும்பி அவா பழைய குருடி கதவை திருடின்ற மாதிரி, அவா மாமியார் மாமனார் நாத்தனார் புருஷன் அக்கம் பக்கத்தில் இருக்கவாள்லாம் அவளை ஒரு மாதிரி பேசுறான். அவளுக்கு இது பழகி போயிடுச்சு, எல்லாம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு ஏற்றுனுட்டான். நம்ம நிறைய கஷ்டங்கள் நடக்கிறது, நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, யாரும் காரணம் இல்லை, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. நன்னா ஞாபகம், எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும், நம்முடைய கர்ம வினையினாலே அந்த கர்ம வினை தான் சொல்லிட்டு எடுக்கிறது நம்மளை, அதையும் தாண்டி தெய்வ கிருபை காப்பாற்றின்றிருக்கு. திரௌபதிக்கு அவ்வளோ பெரிய கௌரவ சபையில் அவமானம்னு ஒன்று வந்தது, ஏண்டாம் அதுதான் அவளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஆனால் அந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையை அவ பகவானுடைய அனுகிரகமாக மாற்றின்றா. எப்படினா, கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. தூத்துக்குடி வந்தா பெண்பிள்ளைகளுக்கு சொல்லி ஆகணும். அவன் ரெண்டு கையும் விட்டா பாருங்கோ, விட்டவுடனே என்னாச்சுன்னா அவளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையானது தெய்வ அனுகிரகமா மாறிடுது. இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கோங்க. குந்திக்கு இள வயசுலயே கணவனை இழந்துட்டா, பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஆனா அதையே அவள் கிருஷ்ண கிருபையா மாற்றிவிட்டான். பரீட்சத்துக்கு கர்ப்பத்திலேயே அவனை வந்து அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம் வந்து தகிக்கிறது, பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஆனால் அதையே அவன் அம்மா பிரார்த்தனை பண்ணி அழகா தானா மாத்திட்டான். எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய கெட்டவைகள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே, வியாதிகள் எல்லாமே, அசம்பாவிதங்கள் எல்லாமே பூர்வ ஜென்ம கர்ம வினை. நாங்க சொன்னாலும் நம்பலாம், ஜோசியக்காரர் சொன்னாதான் நம்பணும்னு இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு கட்டம்லாம் போட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினை இருக்குன்னு சொல்லாதான் இல்லை, நாங்கள் சொன்னாலும் நம்மளை உண்மை அதுதான். இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையை தெய்வ அனுகிரகமாக மாற்றிக்கிறதுக்காகத்தான் பக்தி. இவன் மாற்றினுட்டா சக்குபாய், சரி இவாளெல்லாம் கஷ்டப்படுத்துறா, பூர்வ ஜென்மத்தில் நான் அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதனால எனக்கு இந்த கஷ்டம் எல்லாமே, நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் திரும்ப கிடைக்கிறது. நல்லது கிடைக்கிறதுனால நல்லது கொடுத்துருக்கோம், கெடுதல் கிடைக்கிறதுனா கெடுதல் கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்தோமோ அதான் திரும்பி வரும், கொடுக்காத ஒன்று நமக்கு வராது. நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, நான் யாருக்கும் மனசால ஒரு கெடுதலும் பண்ண இந்த ஜென்மாவில் சொன்னோம், போன ஜென்மா யார் கணக்கு, அது வட்டி முதலுமா சேர்ந்து தானே வரும். திடீர்னு லாட்டியில் 1 கோடி ரூபாய் வந்தா எல்லாம் தெய்வ கிருப்பை அப்படின்னு, அதே கெடுதல் நடந்துடுது அப்படின்னா எல்லாம் பகவான் கஷ்டப்படுத்துறான். கர்ம வினையினால வாழ்க்கை சுத்தின் இருக்கு, நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. கர்மனா ஜாயத்தே ஜந்து கர்மனைவ விலீயத்தே, சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மனைவ அபிபத்தியதே. கர்மத்தினாலே தான் கிருஷ்ணன் சொல்றான், கர்மத்தினால தான் ஜெனிச்சிருக்கோம், கர்மாவனால தான் நமக்கு சரீரம், ஆண் சரீரம் பெண் சரீரம் எல்லாமே கர்மாவனால தான் கிடைக்கிறது, உடல் வியாதி எல்லாமே. அந்த கர்மா தான் நம்முடைய வாழ்க்கையுடைய சுகம் துக்கம் பயம் எல்லாத்தையும் நிர்மாணிக்கிறது. இந்த கர்மாவை பகவத் அனுகிரகமா மாத்திக்கிறதுக்காகத்தான் பக்தி பண்றோம். நன்னா ஞாபகம், மத்ராசுல ராமதாசர் 12 வருஷம் ஜெயில கஷ்டப்பட்டார் அப்படின்னு சரித்திரத்துல இருக்கு. என்னடானா பெரியவா காரணம் சொல்ற, பூர்வ ஜென்மத்துல ஒரு கிளிய கூண்டுல வச்சு வளர்த்திருந்தாரு அதனாலே அப்படின்ற. அப்ப கர்மவினை எங்கெல்லாம் போகிறது பாருங்க, நிறைய விஷயங்கள் கர்மவினைனாலே நடக்கிறது. பீஷ்ம பிதாமகர் வாழ்க்கையிலே பார்க்கலாம், சிகண்டி பெண்ணா இருந்து ஆணா மாறின பூர்வ ஜென்ம கர்ம வினை பீஷ்மருக்கு முன்னாடியே வந்து நின்று பீஷ்மர் அம்பு படுக்கிற விழத்துக்கு காரணமே சிகண்டி. சரியா சிகண்டி காரணம் இல்ல, பீஷ்ம பிதாமகருடைய கர்ம வினை அவர் முன்னாடியே வந்து நின்று அம்புல தள்ளுறது. எல்லாமே தொடர்பு இல்லாம இது நடக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு நிச்சயமா உண்டு. சக்குபா என்ன பண்ணிட்டானா, சரி என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை, நான் இவர்களை கஷ்டப்படுத்திருக்கேன், அவர்கள் இப்ப என்ன கஷ்டப்படுத்துறாங்க, இப்ப திருப்பி நான் அவளை கஷ்டப்படுத்தாரு, திருப்பி பல கோடி ஜென்மா சுத்தின்றே இருப்போம் ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி. இதை விட எல்லாத்தையும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆண்டாள் சொன்ன மாதிரி நாம ஜபம் பண்ணி வர்றதை ஏத்துக்க பழகிட்டான். அந்த நாம ஜபம் பண்ண 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 மனசு பக்குவமாகிறது, அப்ப தெய்வ சிந்தனை ஜாஸ்தி ஆகும். ஒவ்வொரு நாளும் நன்னா சமைச்சு வைக்கிறா, வேணுன்றவே அதை கொண்டு கீழே கொட்டுறா, சரியில்லைன்றா. கிருஷ்ண லீலாவா, கிருஷ்ணன் எப்படி வெண்ண பானையெல்லாம் உடைக்கிறான் அதான் எடுத்துக்கிறான். இவன் நன்னா துணியெல்லாம் தோச்சு காய போடுறா, அவன் வந்து அழகா எல்லாத்தையும் சேரு அசிங்கம் எல்லாம் பூசி வைக்கிறான். அண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி இறைத்துன்றார் இல்லையா பாரதியா. அவன் நினைச்சுக்கிறா சரி கண்ணன் தான் வந்து இத்தனை லீலைகளையும் பண்றான், அதுதான். அதாவது கண்ணன் சம்பந்தமா ஒரு மனசு வந்துடும் நமக்கு, அவ்வளவுதான். பெருசா வாழ்க்கையை மாற வேண்டாம், வாழ்க்கையை மாத்திக்க வேண்டாம், மனசை மாத்திக்கணும். மனசு மாற 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 வாழ்க்கைக்கு புதுசா ஒரு பரிமாணம் கிடைக்கும். இந்த பரிமாணம் தான் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த பரிணாமம் கிடைச்சுடுத்துனா போதும். அந்த பக்தி என்ன பண்றதுன்னா வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிணாமத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுறது. மல்லிச்செடி அழகா நிறைய பூக்கிறது, ஆனா அதை எடுத்து மாலையா கட்டும் பொழுது அதுக்கு ஒரு புதிய பரிணாமம் கிடைச்சுடுறதா இல்லையா? அது அப்படியே செடியில விட்டு அப்படி கீழே விழுவும், சும்மா பிரிச்சு அப்படி தனியா வச்சாலும் இருக்கும், மாலையா கட்டினாலும் இருக்கும், ஒத்த ஒத்தியா கட்டலாம், அடர்த்தியா கட்டலாம், அடுக்கடுக்கா கட்டலாம், எத்தனை விதம் இருக்கு. இப்ப மெட்ராஸ் பக்கம் எல்லாம் போனோம்னா முழம் அப்படின்னு தான் அழைப்பா, இங்கெல்லாம் பார்த்தா 100 பூ 200 பூ நடக்கிறா, ஒரே மல்லிப்பூ தான் அதே தான், ஆனா கணக்கு இங்கே அடர்த்தியா இருக்குன்னு. மெட்ராஸே வரவாடலாம், நம்ம ஊரோட இங்க நன்னா இருக்கு, பூ அடர்த்தியா இருக்கு, சின்னதா இருந்தாலும் நன்னா இருக்குன்னு, ஒரே பூ தான், ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு புதிய பரிணாமம் கிடைக்கிறது பார்த்தேடா. இதுதான் வாழ்க்கை, எல்லா விஷயத்துக்கும் ஒரு பரிணாமம் உண்டு. பக்தி பண்ணும் பொழுது அதை பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்க நம்மாலே முடியும். பக்தி இல்லை அப்படின்னா அது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்ததா ஒரு சிந்தனை வந்து, கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பக்தியோட பார்க்கும் பொழுது அதற்குரியதான பார்வை மாறுறது, அதுதான் விசேஷம். அர்ஜுனனுக்கு அழகா பார்வை மாறுறதா இல்லையா? அதே குருஷேத்திர யுத்த காலத்துல முன்னாடி புலம்பி அழுதவன் கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக கிருஷ்ணா என்னை காப்பாத்துறான், எனக்கு ஒன்றும் புரியலை, சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு அழுது அடம் பிடிச்சு பயந்து போய் காலில் விழுந்தான். பகவான் அழக பகவத்கீதை எல்லாம் சொல்லி விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டி தன்னுடைய அனுகிரகத்தை புரிய வச்சோன்னே அதே அர்ஜுனன் அத்தனை பேர் மேலே அம்பு போடுறான், பீஷ்ம பிதாமகர் வரைக்கும் போடுறான். அது வரைக்கும் பயந்து நடிக்கிற அர்ஜுனுடைய பார்வை ஒரு மணி நேரத்தில் மாறி போயிடுறது, ஒரு முக்கால் மணி நேரத்தில் மாறி போயிடுறது. ஏடான்னா இப்படிதானே நீ பார்க்கணும்னு தெய்வம் சொல்லி கொடுக்கறது. இவன் பார்த்த பார்வை தெய்வம், அதே விஷயம்தான். தெய்வம் பார்த்த பார்வை வேற, இவன் பார்த்த பார்வை வேற. இவன் ஆசா பாசம் என்னுடையவர்கள்னு அபிமானத்துல பார்த்தான், தெய்வம் தர்மம்னு ஒரு பார்வையை காட்டி கொடுத்துருச்சு. தர்மம்னு ஒரு பார்வையில பார்த்தான், அப்படியே யுத்தகலம் மாறி போயிடுத்து. இது என்னுடைய தர்மம்னு வரும்பொழுது பீஷ்மரன் தெரியல, கிருபாச்சாரியர் தெரியல, துரோணாச்சாரியார் தெரியல, யாருமே தெரியல, எதுவுமே தெரியல. கிருஷ்ணன் சொல்றது ஒண்ணுதான் சரின்னு தோணிடுச்சு. அதுதான் விசேஷம், நமக்கு அது புரியணும். அதுக்காகத்தான் பக்தி சக்குபாய்க்கு அந்த பக்குவம் வந்துடுத்து குரு கிருப்பையினாலே. சரி என் கண்ணன் இருக்கான், நம்ம அத்தனை பேரை என்னை கஷ்டப்படுத்துறது ஒரே காரணம் என்னடா, கிருஷ்ணன் கிட்ட ஓடு, கிருஷ்ணன் கிட்ட ஓடு, கிருஷ்ணன் கிட்ட ஓடு, கிருஷ்ணன் கிட்ட ஓடு. டேக் டைவர்ஷன்றா இல்லையா, ஊர்ல எங்கேயா பள்ளம் பண்ணுறா, அங்கே போ இங்கே போ அங்கே போ, டைவர்ஷன். இந்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு தேவையில்லாத விஷயமும் அந்த பக்கம் போ, அங்க இருக்கான் கண்ணன், அங்க இருக்கான் கண்ணன், அங்க இருக்கான் கண்ணன், கண்ணன் பக்கம் நம்மளை திருப்பி விடக்கூடிய விசேஷமான தூதுவர்கள், தேவ தூதுவர்கள். ஒவ்வொரு கஷ்டமும் பிரச்சனையும் வியாதி. திரௌபதிக்கு அந்த கஷ்டம் வரல வச்சுக்கோங்களேன், கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கையை தூக்கியிருக்கவே மாட்டான். அதனால ஆயிடுச்சுனா கிருஷ்ணன் பக்கம் அவளை திருப்பி விட்டுருந்து பாருங்க. இல்லாட்டி அது வரைக்கும் கோவிந்தா புண்டரீகாட்சா லட்சமான சரணாகதம்னா சொல்லிட்டு கிடந்தா, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவள் கிருஷ்ண கிருபையை உணர வச்சது யாருன்னா, இந்த ஒரு கஷ்டம் இந்த ஒரு அவமானம் தான், உடனே எனக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு தவிப்பை கொடுத்தது இந்த கஷ்டம் தான். துருவன் எத்தனையோ நாள் விளையாடிட்டுதான் இருந்தான், ஆனா அன்னைக்கு அவ சித்தி உட்காரக்கூடாதுரான்னு சுருச்சி சொன்னா பாருங்க, அதுவே அவனை வாசுதேவன் பக்கம் திருப்பி விட்டது. பகவானை பார்த்துட்டான் சக்குபாய். அந்த மாதிரி பாகவத விஷயங்கள், ராமாயண விஷயங்கள், இது எல்லாம் ஏன்னா ராமாயணத்தையே பார்க்கலாம். வாலி அடிச்சு துரத்தினதுனாலேயே ரிஷ்யமூக பர்வதத்துக்கு சுக்ரீவன் வந்தான். அங்க வந்ததுனாலேயே ராமன் இவனை தேடிந்து வந்தான். இவன் வாலியோட இருந்தானே ராமன் தேடிந்து வந்திருக்க மாட்டான். அன்னைக்கு அண்ணன் ஒதுக்கினா விரட்டினா வீட்டை விட்டு வெள்ள போ நாட்டை விட்டு வெள்ள போன்னு துரத்தினா எங்கடா தப்பிக்கிறது வழி தெரியாம ரிஷ்யமூக பர்வதத்துல வந்து உக்காந்தான். பகவான் இவனை தேடிந்து வந்த அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே அப்படின்னு கபந்தன் அடையாளம் சொல்ல வந்தானா இல்லையா? அப்ப ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நமக்கு ஒரு அனுகிரகம் ஒளிஞ்சுட்டு இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு தெய்வ தரிசனம் காத்துட்டு இருக்கு. நல்லா ஞாபகம், ஒவ்வொரு வியாதியிலையும் கிருஷ்ண கிருபை ஒளிஞ்சுட்டு இருக்கு. அதை மட்டும் பாருங்க, அதை பார்க்க பழகிட்டோம்னா போதும். சக்குபாய் அந்த மாதிரி காத்துட்டு இருந்தால் வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஒரு நாள் குளத்துல தண்ணீர் எடுக்க போனா, போயிட்டு வர வழியில நிறைய பக்த ஜனங்கள் ஆனந்தமா பஜனை பண்ணி, இன்னைக்கும் பன்றிபுரம் அந்த சுத்தி இருக்கிற கிராமங்கள் எப்படிங்க போனோம்னா, யாராவது ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு பன்றிபுரத்துக்கு யாத்திரை போயிட்டு இருப்பார்கள். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போவா அவாவ, அப்பப்ப ஒரு கூட்டம் கூட்டமா கிளம்பி இப்படி போவார்கள். அவளுக்கு ஒரு வழக்கம், பன்றிபுரம் போகிறதுன்றது ஒரு குதூகலமான அனுபவம். அவள் தோணியாச்சுன்னா யாரும் வரலன்னா கூட ஒரு அஞ்சாறு பேர் குடும்பமா சேர்ந்து கிளம்பிடுவா, பஜனை பண்ணிட்டு பாண்டங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கம். அவளுக்கு பண்டரீபுரத்துக்கு யாத்திரை போகிறது, பாத யாத்திரை போகிறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய அனுபவம். நிஜமா நல்லா இருக்கும் அது. எப்பயாவது ஒரு பண்டரீபுரம் போகணும், பண்டரீபுரம் எல்லையில் எங்கேயா நின்றுடணும், அப்படியே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பஜனை பண்ணி அப்படியே அந்த பாத யாத்திரை போகணும், அப்படியே போயிட்டு அப்படி சந்திரபாகா நதியில தீர்த்தம் ஆடணும், அப்படியே நேரவே பாண்டவங்களை சேவிக்கும். ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். எப்படி திருச்செந்தூருக்கு போறா இல்லையா, ஒரு சுகமான அனுபவம். பைசா இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் பைசா எல்லாம் இருக்கு, நடந்து பார்க்கலாமே தெய்வத்துக்காக நடக்கலாமே அப்படின்னு ஒரு உத்வேகம், இந்த உற்சாகம். நிறைய பக்தர்கள் பஜனை பண்ணிட்டு போறார்கள். அது அழகான பாண்டுரங்க பஜனை. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாள பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாள பாண்டுரங்கா பக்தவத்சல பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அப்படி ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு இருக்கான். என்னடா டெய்லி இந்த ரெண்டு நேரம் மட்டுமே பாடி பாடி இதுக்கு மேல ஒரு தெரியல போல நினைச்சிடாது. பெரிய பாட்டு இது. இந்த தீனதயாளா, பக்தவத்சலா, சத்குருநாதா, சத்ஜன ரசிகா, இந்த நாலு வார்த்தைகள் ரொம்ப பலமுடைய வார்த்தைகள், ரொம்ப பெரிய பாட்டு இது. சரியா பாண்டங்க பக்தர்கள் அத்தனை பேருடைய பெயரையும் சொல்லி சொல்லி வரக்கூடிய ஒரு பாட்டு. பன்றிபுரத்துல பாண்டங்கன் சொல்லி வந்த பாட்டு. அந்த பாண்டரங்கன் பஜனைக்கு ரொம்ப வசப்படுறான். பெருசா ராகம் தாளம் பல்லவி எல்லாம் தெரிய வேண்டாம். ரொம்ப அழகா இருக்கும். பன்றிபுரம் போனோம்னா நிறைய பாமர ஜனங்கள் ரொம்ப அழகா அபங்கம் எல்லாம் பாடுவான். அவளுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப மத்த ஊர்கள்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா யாரா ஒருத்தர் பஜனை பாடுறா அப்படின்னா அதை விட நம்ம மேற்கடிச்சு பாடணும்னு ஒரு பொறாம வரும். எல்லா இடங்கள்லையும் நீங்க பார்க்கலாம். நம்ம உடனே நல்லா பாடுவோம், அவளுக்கு போட்டி போடுவோம். பன்றிபுரத்தில் அது கிடையாது. யாராவது பாடுறான் அப்படின்னா உடனே மற்றவாளும் கூட சேர்ந்து பாடுவான். அது ஒரு நல்ல பழக்கம் பண்டரீபுரத்தில். அவ நம்மளோட சேர்ந்து பாடுவான். இந்த பாண்டரங்கா, பண்டரிநாதா, விட்டலா, விட்டோபா, ருக்குமாயிபதி, இந்த வார்த்தைகளே போதும் அவளுக்கு. பெருசா அர்த்தமே புரியலன்னா கூட தலையாட்டி இந்த கையை தட்டி என்று நாமஜபம் பண்ணுவார்கள். அது பன்றி ஜனங்களுடைய விசேஷம். அது பன்றிபுரத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அது ஆச்சரியமா இருக்கு. சக்குபாய் பார்த்தா பெரிய பாகவதாளுடைய தரிசனம் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லி அழகா அந்த குடத்தை ஓரத்துல வச்சுட்டு இந்த பஜனை பண்றவாள நன்னா சேவிச்சா, நமஸ்காரம் பண்ண, தொழுது அழணும். ஏன்னா பாகவதாளை தொடர்றதே பெரிய பாக்யம், அது பெரிய சந்தோஷம். பகவத் தியானம் பண்றவா, பகவன் நாமத்தை சொல்றவர்கள், பகவானே கதின்னு கிடக்கிறவர்களை சேவிக்கும் பொழுது இன்னும் பெரிய அனுகிரகம் கிடைக்கிறது. இன்னைக்கு கூட நவதிருப்பதியில் திருப்புளியங்குடி, வரகுணமங்கை, அந்த திருக்கோளூர், இது மூணு சேவிச்சோம். மூணு திவ்ய தேசம் சேவிச்சோம். சொல்லாமலாம் ரகசியமாக போயிட்டு வந்தேன் நினைச்சிடாதீங்க, திடீர்னு போயிட்டு எல்லாம் சேவிச்சுட்டு கடைசியில் போய் நம்ம ஜீயரை சேவிச்சோம். உடனே அப்பாடா சந்தோஷமா இருந்தது. அப்பா அந்த சேவிக்கும் பொழுது ஜீயருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ நல்லா இருந்தது. தூத்துக்குடி ஜனங்கள் எல்லாம் தங்கமாச்சு அப்படின்ற சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. அத்தனை தூரம் நம்ம மேல ஒரு அபிமானம் வச்சிருக்காங்க. அவரோட அருதாரத்திரி நட்சத்திரத்துக்கெல்லாம் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம். பெரியவாளுடைய அனுகிரகம் ஆச்சரியமானது, அற்புதமானது. எல்லா சமயத்திலையும் அவளுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய உற்சாகப்படுத்துறது. இப்போ பல பேர் நம்மகிட்ட பேசும்பொழுது நம்மளுடைய உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி பேசுற, பயமுறுத்துற மாதிரி, உங்க விஷயம் தெரியுமா, என்னாச்சு தெரியுமா அப்படின்னு எது நம்மளை பயமுறுத்துமோ, எது அவ பயந்துருக்காளோ அதை பத்து பேருக்கு பரப்பிட்டு அவ நிம்மதியா இருப்பான். அவாடா அப்படின்னு ரொம்ப தைரியமா இருக்கு. விஷயம் தெரியாத உனக்குன்னு ஜாலியா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டாலும் நமக்கு பக்கீரணும். பெரியவாழத்தை பேசினோம்னா நமக்கு உற்சாகம் கொடுக்கும்படியா பேசுவா, நம்மளுடைய நம்பிக்கையை வளர்க்கும்படியா பேசுவா. மற்றவாழ அந்த நம்பிக்கை மரத்துக்கு கீழே அப்படியே நல்லா நெருப்பள்ளி கொட்டுவா. மகாத்மாக்கள் பெரியவாழ்லாம் அதுக்கு ஜலம் பார்ப்பார்கள், நம்பிக்கை வளரும்படியா. அதுதான் அவளுடைய வார்த்தைகள். பாகவதம், ராமாயணம், மகாபாரதம். நேற்று கூட பேசிட்டு ராத்திரி மகாபாரதம் பார்க்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், மகாபாரதம் சத்தியம் அப்பப்ப நிரூபணமாக. ஏற்கனவே ஒரு மகாபாரதம் எடுத்து ரொம்ப ஜோர ஓடியாச்சு, எல்லாருக்கும் தெரியும். திருப்பி இன்னொரு மகாபாரதம் எடுக்கிறதுக்கு அவளுக்கு என்னடா தைரியம்னா, எப்படி நம்ம ஜனங்கள் பார்ப்பான்னு அவளுக்கு தெரியும். ஏண்டானா, மகாபாரதம் சத்தியம், இதிகாசம். இதிகாசம்னா இவ்வாறு நடந்தது, பொய் கிடையாது. அவன் ஆரம்பத்துல சேஃபா போட்டுடுறான், பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்டது, எதுக்கு பயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் சத்தியமா இருக்கிறதுனால தானே ராத்திரி 10:30 மணிக்கு குழந்தைகள்லாம் கூட உட்காந்து பார்க்கறது. அப்படின்னா சத்தியமா இருக்கிறதுனால தானே தைரியமா எடுக்கிறான். பொய்யான விஷயத்தை எத்தனை தான் சொல்ல முடியும், எத்தனை விஷயத்துல சொல்ல முடியும். அப்ப நம்முடைய சனாதனமான தர்மமானது, நம்முடைய இதிகாச புராணங்களானது, நம்முடைய பாசுரங்களா இருக்கட்டும், ஸ்லோகங்களா இருக்கட்டும், ஆத்திச்சூடியா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப உலகத்து இன்னும் 10,000 வருஷம் கழிச்சு சொன்னாலும் ஆட்சிச்சூடி பிரயோஜனம் செய்வன, திருந்த செய், சத்தியமா எல்லாருக்கும் பொருந்தும். இது ஒருத்தருக்கு தான் கிடையாது, அத்தனை பேருக்கும் பொருந்தும் இல்லையா. அப்ப எல்லாம் சத்தியமான விஷயம். அதனால பாகவதர்கள் அவளெல்லாம் சேவிக்கிறதுன்றது பெரிய பாக்யம். நிஜமா நம்ம எல்லாம் திருவள்ளுவரெல்லாம் அந்த பக்த கோஷ்டியிலேயே வைக்கலாம் தான் கஷ்டம். அவர் என்ன ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆக்கியாச்சு. நிஜமா திருவள்ளுவரெல்லாம் சேவிக்கணும், ஔவையாரெல்லாம் சேவிக்கணும், பெரிய பக்தர்கள். அதனாலதான் அவ்வளவு அழகா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்றாங்க. ஆரம்பமே கடவுள் வாழ்த்து இருக்கார். நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் ஒரு பக்த கோஷ்டியில, பாகவத கோஷ்டியில, ஒரு ஆச்சாரிய கோஷ்டியில யாருமே பார்க்கறது இல்லைன்றதான் என்னுடைய பெரிய அபிப்பிராயம். சத்தியம், யாராவது ஒருத்தர் திருவள்ளுவர் தினம்லாம் நம்மளாம் ஐயோ லீவு அவ்வளவுதான், நீங்க திருவள்ளுவர் தினம் லீவு அப்பா அதான் பொங்கலோட ரெண்டு நாள் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவு. எவ்வளோ பெரியவர் திருவள்ளுவர், எத்தனை ஆச்சரியமானவர், எப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்ச ஞானி. ஞானியாக இருந்தா தான் பெரிய விஷயத்தை சின்னதாக எல்லாருக்கும் புரியும்படியா சுலபமாக இருந்தா அப்படின்னு எக்ஸ்பிரஸ் சாக்கடை பிரித்து ஊட்டுற மாதிரி ஊட்டிகிட்டு இருக்கார். பெரிய வேதாந்த தத்துவத்தை நடைமுறை வாழ்க்கையை சொல்ற சொல்லாத எதுவுமே கிடையாது திருவள்ளுவர். அத்தனையும் சொல்லியிருக்கார், அத்தனை சிரேஷ்டம். அது எல்லாத்துடைய சாரம் தான் பகவன் நாம சங்கீர்த்தனம். பாகவதால் அழகாக சேரிக்கிறா சக்குபாய், இந்த பாண்டுரங்கா பண்டரீநாதான்ற நாமமே அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தெம்பு. மனசு கொஞ்சம் பலகீனமாகும் பொழுது நாமத்தை நம்ம கேட்டாச்சுன்னா தெய்வம் நம்ம கூட இருக்கு நமக்கு உணர முடியும், அது சந்தோஷம். உடனே அழகாக சேமிச்சுட்டா அவ கேட்டா நீங்கள்லாம் யாரு எங்க பயின்று இருக்கு. உடனே அவ சொன்னா நாங்கள்லாம் பண்டரிபுரம் பாத யாத்திரை போறோமா, உள்ளுக்குள்ள அப்படி ரொம்ப நாளா ஏங்கின் இருக்கிற ஏக்கம் அப்படி பூதாகரமா வளர்ந்து நிற்கிறது. ஓ நானும் பண்டரிபுரம் போனா அப்படி இருக்கும், ஆஹா இவ்வளவு பேர் போறேளா அப்படின்னு. நிறைய பெண்கள் குழந்தைகள் அங்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, நிறைய பெண்கள் எல்லாருமா சேர்ந்து போவா. அந்த பெண்கள்லாம் தலையில அந்த துளசி மாடத்தை வச்சுட்டு, அந்த ஒரு துளசி வச்சுட்டு அப்படியே தலையில வச்சுட்டு போயிட்டு இருப்பான். அந்த துளசி மாடத்தை சமந்துட்டே பண்டரிபுரம் போவார்கள். அது கையில எல்லாம் பிடிச்சிக்க மாட்டான், அது பாட்டு கட்சினா அவள் கையை தட்டி நல்லா பசனை பாட்டுன்னு சௌக்கியமா போயிட்டு இருப்பான். அது இப்படிதான் நிற்குமோ தெரியாது. எல்லாரும் குழந்தைகள் வயசானவா எல்லாரும் போறான். இவள் உடனே சந்தோஷம் மறந்து போயிட்டான், தன் வீட்டில் அடி உதையெல்லாம் மறந்து போயிடுச்சு இந்த பகவத் சிந்தனையில. உடனே அந்த பெரியவாளை பார்த்து கேட்டா, நானும் வரலாமா பண்டரிபுரத்துக்கு அப்படின்னு. அப்போ உடனே அவள் சிரிச்சா, என்னமா பண்டரிபுரத்துக்கு வரலாமான்னு கேட்கறது என்ன, இப்போ நம்ம தெரிஞ்சவா யார் வீட்டுக்கோ போகிறோம், நம்ம கூட யாரோ தர வேணா அவளா இருக்கு, அவளை அவர்கள பழக்கம் இல்லை அப்படின்னா நான் வரலாமா வேண்டாமா ஐஷன் போகலாமான்னு யோசிக்கணும். தெய்வம் எல்லாருக்கும் பரிச்சயம், எல்லா சமயத்தையும் பரிச்சயம், யார்ட்டையும் உரிமை கேட்க வேண்டாம், அதிகாரமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் கேட்டா, யார் வேணா வரலாமா எடுக்குவாங்க உனக்கு என்ன அப்படின்னா, அப்படியே நானும் வரட்டுமா சரி வரேனே என்ன சொன்னார், வரட்டமான்னு கேட்டது வாஸ்தவம்னு சொன்னேன். உடனே வரேனே அப்படின்னா நீ எப்படி கிளம்பிட முடியாது, நீ கல்யாணமானவள் கணவன் கிட்ட அங்கதானே பிரச்சனை, அவன்கிட்ட கேட்கறத விட கேட்காம இருக்கிறதே உத்தம். மனுஷா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு பர்மிஷன் வாங்குறத விட வாய் புத்தின்னு வாழறது பரமசுக்கம். எப்பதான் அவ தத்துவம் பேசுவா, அப்பதான் வேதாந்தம் பேசுவா, அப்பதான் ஆயிரத்தெட்டு காரணங்கள் சொல்லுவாள். முக்கியமா கோவில் விஷயம் பகவத் விஷயம்னா நல்லது பண்ணேன்னு சொல்றதுக்கு ஆள் உங்களுக்கு இருந்தான்னா பரம பாக்யவான்கள், பரம பாக்யவதிகள் நீங்கள்லாம். சத்சங்கம் போற முதல்ல கிளம்புமா அப்படின்னு ஆட்டுக்காரர் சொல்லிட்டாருன்னா ஆயிரம் தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரமே பண்ணலாம், தப்பே கிடையாது. அவருக்கு மாலை போட்டு கற்பூர ஆர்த்தியே காட்டணும், தலையில தேங்காயெல்லாம் உடைக்கப்படாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பெரிய பாக்கியம், அந்த மாதிரி பண்றது ரொம்ப துர்லபம் தான். நீங்கெல்லாம் வந்திருக்கேன்னா அந்த நம்பிக்கை தான் சொல்லிட்டு இருக்கேன், அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு. சத்தியம் அது பெரிய பாக்கியம், இல்லைன்னா அது கஷ்டம். அப்ப சொல்லிட்டா, நீ கண்ண கல்யாணமானவம்மா உன் வீட்டுக்காரையும் கூட்டு வா, தம்பதி சமயத்துல வா, ரொம்ப நன்னா இருக்குமேனுட்டா. இவரு ரொம்ப சந்தோஷம், அவர் வந்தா நன்னா தானே இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான் அனுபவிக்கிற சுகம் தனிதானே. தாம்பத்தியம் அப்படின்றது வெறும உடல் பரிமாற்றம் மட்டும் இல்லையே, உடல் பரிமாற்றம் அப்படின்னா அதுக்கு ஒரு கல்யாணம் வேண்டாம், அதுக்கு பெரிய சடங்கு சம்பிரதாயம், அதுக்கு வெட்டிங் டே எல்லாம் எதுக்கு வேற கஷ்டப்பட்டு கொண்டாடணுமான்னு. இந்த கன்றாவிக்கோட ஒரு பெரிய கொண்டாட்டம் வேற வேண்டி கிடக்கா. தாம்பத்தியம் அப்படின்றது உடல் பரிமாற்றம் இல்லை, என்னடா அப்படின்னா வாழ்க்கையை ஒரு பாதையில் எடுத்துட்டு போகிற இந்த ரயில்வே தண்டவாளம் மாதிரி தான், ரெண்டும் கூடவே தான் போயிட்டு இருக்கு, ரெண்டும் கூடவே போயிட்டு இருக்க வரைக்கும் தான் வண்டி ஓடும் ஒழுங்கா. அந்த மாதிரி கணவனுடைய சம்மதம் ரொம்ப அவசியம். அவ பார்த்தா சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா, அதுக்குள்ள சக்குபாய ஆகாதவர்கள் பிடிக்காதவர்கள்லாம் அவ கணவன் இடத்த போய் சொல்லிட்டான், நீ என்னமோ பொண்டாட்டி ஒழுங்காயிட்டா நினைக்கிற, பல பேரோட சிரிச்சு இழிச்சுட்டு பேசிட்டு இருக்கான்ட்ட, பாவம் பன்றியபுரத்துக்காக பேசிட்டு இருக்கான். லோகம் அப்படி பார்க்காது, ஒரு அண்ணாவும் தங்கையும் நடந்து போன அவர் சாதாரணமா சிரிச்சு போனவர், எப்படி பேர் ரோட்ல சிரிச்சு வெக்கம் எல்லாம் நடந்து போறது, அண்ணன் தங்கை சிரிச்சு போறது என்னது வெக்கம் வேணும், வெக்கப்பட வேண்டிய விஷயத்தை எதுக்கும் வெக்கமே படுறதில்லை. கண்டதையும் டிவியில பாக்கணும், குழந்தைகளை வச்சுட்டு சௌக்கியமா, அதுக்கு யாரும் வெக்கமே படுறதில்லை. பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்கணும், கேட்கக்கூடாதெல்லாம் கேட்கணும், அது போய் குழந்தைய சமத்தா இருக்கும், அதுதான் அதிசயமா இருக்கும். எல்லாத்தையும் அதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டே பார்த்துட்டு சமத்தா இருக்கணும் தெரியுதா அப்படின்னு அது பார்க்கறது, இதை ரசிச்சு பார்க்கற பார்த்து நம்ம பண்ணாதானே நல்லது அது நினைக்கிறது. இப்போ அது குழந்தைங்க மேலே எப்படி தப்பு சொல்ல முடியும் சொல்லுங்க. ஓ அந்த காதல் விஷயம் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆஹா அந்த காதலா இது காதலா அப்படின்னா சந்தோஷமா தானே இருக்கு. அப்ப காதல் அப்ப இது காதலான்னு பாக்குறேனே, அப்புறம் பண்றேனே, அதுக்கப்புறம் தலையெடுக்க தலை அடிச்சு அலைய வேண்டியது. வேற ஒன்றும் நம்ம குழந்தைக்கு ஒன்றும் சொல்லவே வேண்டாம். நம்ம நடந்து காட்டினா அவர்கள் நடப்பார்கள். நம்ம நடந்து காட்ட மாட்டோம், ஆனால் சொன்னா மட்டும் குழந்தைகள் இருக்கணும்னா இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. எனக்கு அது புரியல. நிஜமாவே நம்ம சரியா இருந்தாலே போதுமே, தனியா வந்து இதை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தான் முதல் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. அவன் பண்றதை பார்த்து எல்லாத்தையும் கத்துனது. மொபைல் போன அப்பா அம்மா பார்த்து தானே கத்துக்கிறது. இதுக்காக நான் கிளாஸுக்கு அனுப்புற மொபைல் போன் உபயோகப்படுத்துவது எப்படி அப்படின்னு குழந்தைகளுக்கு கிளாஸ்க்கு அனுப்புறோம். ஒன்றும் கிடையாது. டிவி பார்ப்பது எப்படின்னு குழந்தைக்கு கிளாஸை அனுப்புறோம். அப்பா அம்மா பார்க்குறா, அது ரேஞ்சுக்கு என்ன உண்டு அது பார்த்துக்கிறது. அவ்வளோ புதுசு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம நடந்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு. ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிவிட்டான். அந்த பொண்ணை அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து கோபம் வந்து கொடுத்து நேர வந்தான். அத்தனை பேர் இருக்க பலார்னு அரைஞ்சான். அறிவில்லை என்ன, இதுக்கு எல்லாரோடய சிரித்து பேசிகிட்டு இருக்கா, என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு, புத்தி இல்லை அவளுக்கு, ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவன் மனசில் விகல்பம் இல்லை. ஏமாத்துறவளாக இருந்தால் பயப்படணும், தப்பான காரியம் பண்ணுறவளாக இருந்தால் யோசிக்கணும். அவள் சொன்னா, நான் ஒன்றுமே தப்பாக பேசலை, ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறான், நான் ஒன்றும் தப்பாக பேசலை, இவெல்லாம் பண்டிகைபுரம் போகிறாளா, நானும் வரலமான்னு கேட்டேன் அப்படின்னு. உடனே பலாடு திரும்பி ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கு அறையிறோமே, அவளுக்கு ஒரு சுயமரியாதை உண்டு அப்படின்னு தோன்றதில்லை. அது என்னமோ ஒரு ஆணாதிக்கம் அதிகமாக தான் இருக்கு. பல்லெல்லாம் கழட்டிடுவேன், அதுக்கு பல்லா கீழே போனாலே பதுக்கு கஷ்டப்பட்டு பல்ல கழட்டினம்மா, இல்லாட்டி கீழே மணி நேரம் முட்டிட்டாலே பல்லு தானாவது எல்லாம் ஆகுன்னா ஒரு பல்ல கழட்டுவேன், பல்ல கழட்டுவேன், பல்ல கழட்டுவேன், என் கையை கழட்டுவேன்னு சொல்ல வேண்டியதுதானே. கையை கழட்டினா செலவு ஜாஸ்தி. கண்ணை கழட்டுவேன்னு சொல்றது இதெல்லாம் வந்து அவாளுக்கே கஷ்டம். பல்ல கழட்டினா பெரிய பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு ஆணாதிக்கம் அந்த காலத்திலையும் இந்த காலம் வரைக்கும் எல்லாம் வந்தாச்சு. எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபம், எதுக்கெடுத்தாலும் ஒரு மறுத்து பேசுறது, என்னமோ நினைச்சுட்டு இருக்கும். ஆணாதிக்க உலகமாக தானே இருக்கு. அப்ப திரும்பி அடைஞ்சிட்டான். என்னடி திருப்பி திரும்பி பேசிட்டு இருக்க, அவன் அவர் ஒண்ணுமே சொல்ல, பன்றியபுரம் வரதுமா நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர்கள்லாம் சொன்னா உங்களே மகிழ்ச்சிட்டு வர சொன்ன, ஓஹோ உன்னோட பித்துக்குளிக்கு நான் வேற அலையணமோ கடந்து அப்படின்னு தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போறான். பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா போயிடுத்து, என்ன தப்பு பண்ணிட்டா, போய் அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியாது, ஏன்பா அப்படி பண்றா அப்படின்னு சொன்னோம்னா நீ யார் கேட்கறது, என் பண்டாட்டி அப்படின்னு இருக்கும். லோகத்துல நியாயம் பேச முடியாது. உள்ள தர்மத்தை உள்ளபடி சொன்னா கூட அது அதர்மம்னு சொல்லிடுவா லோகம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தர்மப்படி சொன்னா கூட அவளுடைய மனசுல அது ஒத்துண்டாதான் பெருசா பேசுவா, இல்லாட்டி தப்பா பேசுறது உலகத்தினுடைய சுபாவம். பக்தர்கள்லாம் பார்த்தா இவன் மூர்கன், இவனிடத்துல போய் என்ன பேசுறது. பாண்டுரங்கா, இவள் உன்னுடைய பக்தை, அவளுக்கு கிருப பண்ண வேண்டியது உன்னுடைய கர்மான்னு விட்டுட்டான். பகவானத்தை பிரார்த்திச்சுட்டான். ஏன்னா பிரார்த்தனை தான் நல்லது. நம்ம பேசியெல்லாம் யாரையும் சரி பண்ணவே முடியாது, பேசியெல்லாம் சரி பண்ணவே முடியாது. இப்போ நாங்கள்லாம் எந்த தைரியத்தில் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்கோம்னா, பாண்டுரங்கா நீயே பேசு, நீயே பிரியவை, நீயே சரி பண்ணு. ரெண்டு மணி நேரம் அந்த தைரியத்தை தான் டெய்லியும் வந்து உட்காந்துருக்கோம், அப்பப்போ வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா. நாங்கள் பேசி நீங்கள் சரியாக இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி சரி பண்ணுவான் அந்த நம்பிக்கை தான், அதனால மட்டும்தான் நடக்கும். என்னுடைய பலத்தினாலே நடந்துருமா, அடுத்தவாளுடைய பலத்தினாலே நடந்துருமா, தெய்வ பலம் தான் யாரை வேணா எப்படி வேணா மாற்றிவிடும். அடிச்சு இழுத்துட்டு போறான், மற்றவாள்லாம் வெக்கப்படுறான், கொஞ்சம் கவலைப்படுறான். சில புருஷாள்லாம் தன் மனைவியை பார்த்து சொல்றான், பாத்தியா நான் அவங்ககிட்ட அவ்வளவு ஆசையா இருக்கு, அந்த மாதிரியா நடந்துக்கிறேன்றான். அவனுக்கு எப்படா அப்ப சாக்கு கிடைக்கும், தான் நல்ல நிரூபணம் பண்றதுன்னு ஆளையறான். கணவனோ மனைவியோ என்னங்க இவ்வளோதான் என்கிட்ட கோச்சிக்கினாலும், அந்த அம்மா மாதிரி பட்டு போடுவா கேட்டான், அவ கேட்டான்னு இவனுக்கு என்ன அவசியம். இப்போ தேவையில்லாம அவளை பத்தி சிந்திக்க வைக்கிறதே இவ தான். தன் கணவனுக்கு சம்மந்தமே இல்லாத பொண்ணை பத்தி அவன்கிட்ட பேசி அந்த பொம்பளை என்னெல்லாம் பண்றா தெரியுமா, நான் யாருது ரைட்டு கிளம்பியாச்சு, அவ்வளவுதான். சும்மா இருந்து தானா கெடுத்தாச்சு, அவ்வளவுதான். எந்த விஷயங்கள் எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறது. இன்னும் வேற ஸ்திரீகள், எங்க அக்கா வீட்டுக்காரை பாருங்க, எங்க தங்க வீட்டுக்காரை பாருங்க அப்படின்னு, அவள் வீட்டுக்காரனே பாப்பா தங்கையும் அக்காவே தான் பார்த்தா. நான் சொல்றது கொஞ்சம் கோரமா இருக்கும் வார்த்தைகள், இப்படி சொன்னா எனக்கு எப்படி வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய மனசை கெட்ட வழியில திருப்பறதுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சபையில உட்காந்து சொன்ன நினைக்காதீங்க, நம்முடைய வார்த்தைகளுடைய பலம் ஒரு மனுஷனுடைய மனசை எப்படி வேணா எடுத்துட்டு போகும், அதுக்காக வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் நிதானமா இருக்கணும். குழந்தைகள் எல்லாம் சொல்லுவோம், அவன் நல்லா படிக்காம பாரு, நீ நல்லா படின்னு சொல்லுங்க. எல்லாமே நம்ம வார்த்தைகள் ரொம்ப தவறாக உபயோகப்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் சொல்கிறா பாத்தியா நான் அந்த மாதிரி அடிக்கிறேனா அப்படின்னு அவர் வீட்டுக்காரன் தன் பொண்டாட்டியை பார்த்து உடனே அவர் சொன்னான் நான் இந்த மாதிரி அடம் பிடிச்சு அவங்க வீட்டை அப்படின்னு விட்டாங்க ஆய முடின்னு இருந்திருக்கலாம். இதுக்கடுத்து அவன் பாட்டுக்கு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் தர தர தெரியல. அப்பயும் அவன் சொல்றான் எனக்கு ஒரே ஒரு தடவை பர்மிஷன் கொடுங்கோளே நான் பன்றியபுரம் போயிட்டு வந்து விட்டுறேன். அவன் யாருமே கேட்கல, நகை நட்டு கேட்கல, பட்டுப்படவை கேட்கல, எதுவுமே கேட்கல. அவள் பன்றியபுரம் போகணும்னு கேட்கிறான். அவன் சொன்னான் என்ன பெரியடி பன்றியபுரம், பர்த்தா கணவனே கண் கண்ட தெய்வம், புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கண, அப்பெல்லாம் மட்டும் வசனம் கரெக்டாக எடுத்துப்பான். இப்போ நாங்களே ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் சொல்லியிருப்போம். அவாவா சொல்லுவா இந்த விஷயம் சூப்பராக இருந்தா, அவளுக்கு அது ஒத்துருக்கு அவ்வளோதான். அப்போ ரெண்டு மணி நேரம் சொன்ன விஷயம் எல்லாம் தண்டமா அப்படி அவளுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கிறது. சாஸ்திரமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும். அவன் சொல்லிட்டான் கணவன் தாண்டி வசக்தி சும்மா இது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா நீங்க தான் வசதி, எனக்கு ஒரே ஒரு தடவை பண்டரிபுரம் போகிறதுக்கு அனுமதி கொடுங்க, உங்க அடிமையாவே இருக்கேன் அப்படின்ட்டான். உடனே அவங்களுக்கு கேட்டான், ஓஹோ பண்டரிபுரம் போனாதான் என் இஷ்டப்படி இருப்பியா, இப்படி கேட்டா என்ன பண்ண முடியும், இப்படி குதர்க்கமா பேசுவானே தெரிய மாட்டேங்கிறது லோகத்துல. அப்ப என்ன இப்ப வசத்துக்குதான் இருப்பியா, திரும்பி அடிக்கிறான். அவன் அப்படி அர்த்தம் பண்ணல, நீங்க அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறேன், ஓ எனக்கே அறிவுரை சொல்றியோ, புருஷாளுக்கு மட்டும் அது எப்படிதான் அந்த வார்த்தைகள் ஜோரா வருமோ தெரியாது. எதை சொன்னாலும் அதையே மறித்து ஒரு கேள்வியா கேட்டு கடைசியில என்ன பேசணும் நமக்கே மறக்கடிச்சிருவான். அது ஒரு புருஷாருடைய புத்தி சாதுரியம். சில பேர் கை தட்டா, சில பேர் கை தட்ட முடியல, அவ்வளவுதான் யதார்த்தம். உடனே எங்க வீட்டுக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசையா இருந்தா, அது ஏன் கதை அதை விட்டுருவோம். யதார்த்தம் அது மறிச்சு மறிச்சு மறியா, அது தன்னுடைய சொத்துன்னு ஒரு அபிமானம். பகவத் பிரசாதம் நினைச்சா கதை வேற, ஜெயதேவர் பத்மாவதியுடைய பேச்சுவார்த்தையே வேற விதமா இருந்தது. அபிமானம் வரும்பொழுது தன்னுடையதுன்னு வரும்பொழுது அதை அடக்கி ஒடுக்கி தன் இஷ்டப்படி வச்சுக்கணும்னு தான் சுவாவம். அது கணவனோ மனைவியோ அப்பா அம்மாவோ குழந்தையோ அண்ணன் தம்பியோ. பகவத் பிரசாதம்னு ஏற்றுட்டோம்னா அதை நம்ம கொண்டாடுற விதம், அதை ஏற்றுக்கொள்ற விதமே வேற. நடி அடி நடிக்கிறான், வாரத்தெல்லாம் வாய் கிழிஞ்சு ரத்தம் வர்றது, அவளுக்கு வெக்கமா இருக்கு. அத்தனை பேர் நடுவில் அவளுக்கு ஒரு சுயமரியாதை உண்டு, அவளுக்கு ஒரு ஜீவன் தான், அவளுக்கு ஒரு மனசு உண்டு. இப்போ பார்த்தா ஆனாலும் அவள் பிடிவாதம் பாருங்க, நீங்கள் எவ்வளோ வேணா அடிமான ஒருத்தரை பன்றிபுரம் அனுப்பிடுங்கன்றான். அவனுக்கு இன்னும் கோபம் வருது, இவ்வளவு அடிச்சு திமிரி அட்டங்கலையா ஓடு காலி கழுது அடுத்த வார்த்தை உண்டு எல்லாம் சொல்கிறான். கைகாலம் முறிச்சு போடுவேன் அப்படின்றான். அவர் சொல்ல கைகாலம் முடிச்சு போட்டு ஒருத்தர் பன்றிபுரம் போயிட்டு இருந்தா அப்புறம் முடிச்சு போட்டுருங்கோ. அவளுக்கு என்னமோ ஒரு வெறி வந்து கொடுத்தோம், இன்னைக்கு பன்றிபுரம் போய் ஆகணும்னு எங்கிருந்தோ ஒரு வெறி. சாதாரணமாக அப்படி பேச மாட்டான், சரின்னு முட்டுடுவான். அன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப நாளா அடக்கி வச்சுட்டு இருந்த ஆசையெல்லாம் பொங்கி வெள்ள வந்து கொடுத்து, பன்றிபுரம் போகணும், பாண்டரங்கனை பார்க்கணும்னு ஒரு தீவிரம் வந்து கொடுத்தும், ஒரு வெறி வந்து கொடுத்தும், அடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அங்கே போனால் மாமியாரெல்லாம் ஓ நடரா, இவ்வளோ கல்யாணம் பண்ணி நீ என்ன சுகத்தடா கண்டாய், அது வேற இன்னும் நல்லா கலப்பி விடுறது, நல்லா எரியிற தீயிற எண்ணெயை விடுற மாதிரி அவ வேற இப்படி சொல்றான். தங்க சும்மா இல்லாம அண்ணா நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த, எவ்வளவு நிம்மதியா இருந்த, இந்த ஊர்ல உனக்கு எவ்வளவு பெருமை இருந்தது, இவன் வந்த நேரத்தில் உனக்கு எல்லாமே கஷ்டம் போச்சு, இன்னும் கோவம் வந்து அடிச்சான். அவ சொன்னா எல்லாருக்காலையும் வரலாம், மாமியார் காலில், நாத்தனார் காலில், மாமனார் காலில், ஒரே ஒருத்தர் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்கள என்ன பன்றிபுரம் அனுப்ப சொல்லுங்கள. அவாவா திட்ட அவாவா அடிக்கிறான். இவளுக்கு என்னமோ தெரியல, அந்த ஒரு புத்தி பேதலிச்ச மாதிரி பன்றிபுரம் போனோம், பன்றிபுரம் போனோம், பன்றிபுரம் போனோம், பன்றிபுரம் போனோம். இதே ஸ்மரணை, எனக்கு பாண்டரங்களை பார்க்கணும், என் விட்டலனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவளை அவனுக்கு முடியவே அடி அடின்னு அடிக்கிறான். இழுத்துண்டு போய் அந்த காலத்துல ஆத்துக்கு தீட்டானா வெளியே கொல்ல பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அதில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க. மூணு நாளைக்கு இன்னைக்கும் கிராமங்கள்லாம் உண்டது. அப்போ ஐஷின்னு போய் அவன் என்ன பண்ணுறாங்க, நிற்க வைக்கிறான், அடி அடி அடிக்கிறான், நன்னா கயிறு கொண்டு அவளை கட்டி போட்டுட்டான். கட்டி போட்டு அப்போதான் நீ போன சோறு தண்ணி கிடையாது, புத்தி வரட்டம் அப்படின்றான். இப்போ சொன்னான் ஒரு தடவை பன்றிபுரம் போயிட்டு தான் நல்ல புத்தி வந்துருன்றான். இவ்வளோ அடி வாங்கி கட்டி போட்டாச்சு. பகவத் விஷயத்தில் அந்த பிடிவாதம், பிரஹ்லாதனுக்கு ஒரு பிடிவாதம் இருந்தது இல்லையா, இந்த பிடிவாதம் அவசியம். அவள் எவ்வளோ நாள் அமைதியாக தான் இருந்தான், பெருசாலாம் ஒன்றும் சொன்னதில்லை. என்னமோ தெரியவே இன்னைக்கு அவளுக்கு முடியலை, பாண்டரங்களை தரிசனம் பண்ணியே ஆகணும்னு ஒரு மனம் அப்படியே உள்ளுக்குற துடிக்கிற, திரும்ப திரும்ப கெஞ்சுறா, அடி அடி அடிச்சுட்டு அதுக்கு மேலே அவன் டயர்ட் ஆயிட்டான், இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கேன்னு சொல்லி கதவை தாப்பா போட்டு அவன் போயிட்டான். இவ ஓன்னு அழறா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, நானும் குழந்தை தானே, எனக்கு மட்டும் உன் தரிசனம் கிடையாதா, நான் என்ன தப்பு பண்ணேன், சரி நான் பண்ண தப்பாவே இருக்கட்டமே, என்னுடைய கர்மவினை நான் அனுபவிக்கிறேன், நான் உன் மேல குற்றம் சொல்லலை, நான் பிடிச்சா வேற ஒண்ணுமே கேட்கல, எனக்கு மோட்சம் குடுன்னு கேட்கல, சொர்க்கம் குடுன்னு கேட்கல, இதுல இருந்து விடுதலை குடுன்னு கேட்கல, உன்னுடைய தரிசனம் கூட அதை கேட்கறது கூட எனக்கு அதிகாரம் இல்லையா, உங்ககிட்ட தான் யார்கிட்ட உரிமையோட கேட்க முடியும், எதுவா இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் உரிமையோட கேட்க முடியும், சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ, சாக்லேட் வேணாலும் தெய்வத்துக்கிட்ட கேட்கலாம், ஐஸ்கிரீம் வேணாலும் கேட்கலாம், நல்ல கொண்டாட்டி வேணாலும் கேட்கலாம், நல்ல புருஷன் வேணாலும் கேட்கலாம், ஆரோக்கியம் வேணாலும் கேட்கலாம், டிவி பார்க்கும்போது கரண்ட் போயிருந்தா கிருஷ்ணா கரண்ட் கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்கலாம், தெய்வம் கோச்சிக்குவா போறது, சீரியல் பார்க்கறதுக்கு கரண்ட் கேட்கறது, பிச்சு கொடுங்க பிச்சு அப்படின்னா சொல்றது, சரி இப்படியாவது கிருஷ்ணா சொல்றாளே ஒரு கரண்டை கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துடுறது. பகவான் எந்த விதமான பத்தியும் எதிர்பார்க்காம கிருபை பண்றான், அழறா பாண்டுரங்கா பண்டரிநாதா கிருபை பண்ணுப்பா, நான் உன்னுடைய குழந்தை, ஆயுசில் அந்த சின்ன வயசுலயே சத்குருநாதன் சொன்ன விஷயம், பாண்டரங்கனை பிடிக்கணும், பாண்டரங்கனை பார்க்கணும், பாண்டரங்கனுக்காக வாழணும்னு சொல்லிட்டான். இன்னைக்கு பாண்டரங்க பக்தர்களை பார்த்துட்டேன், பாண்டரங்கா எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பாண்டுரங்கா டெய்லி சமையல் சாப்பாடு அழுக்கு துணியை துவைக்கிறது, எச்சத்து இலையை எடுத்து போடுறது, வீட்டை முழுகிறது, குப்பையை பிரிக்கிறது, இவ்வளவுதானா வாழ்க்கை, இது ஒண்ணுதான் வாழ்க்கைய, காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் வாழ்க்கையா, ராத்திரி ஆயாச்சுன்னா கணவனுக்கு சுகம் கொடுக்கணும், பகல் பொழுதெல்லாம் வீட்டு வேலையை பார்க்கணும், சொந்தக்காரர்கள் வந்தா கொண்டாடணும், அப்புறம் கல்யாணம் காட்சி இதுக்கெல்லாம் போகணும், அழுக்கு துணி, இதே தான் வாழ்க்கையா பிரபோ, எனக்கு உன்னுடைய தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா, அவ்வளவு பாபம் பண்ணிருக்கேனா பிரபு, இரண்டு கசிவுக்கு கூட காட்சி கொடுத்தியேப்பா, அஜாமிலனுக்கு கூட அனுகிரகம் பண்ணியேப்பா, அஜாமிலனோ அண்ணனோ அப்படின்ச்சான் புரந்தரதாசர்லாம் கீர்த்தனை பாடும்பொழுது, அஜாமிலனோ அண்ணனோ அப்படின்ற, விபீஷணனோ தம்பனோ, அஜாமிலன்னா உனக்கு அண்ணனா, விபீஷணன்னா உனக்கு என்ன தம்பியா, நான் மட்டும் உனக்கு அந்நியனோ, நான் மட்டும் யாரோவா, இந்த பிரபஞ்சத்துல உன்னுடைய கண் பார்வையில வந்த ஜீவன் தானேப்பா, என் சரீரம் மட்டும் யாரோ கொடுத்த சரீரமா, நான் மட்டும் இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆளா, நான் மட்டும் உன்னுடைய கருணை கண்வட்டத்தை தாண்டி வெள்ளிருக்கிற ஆளா, என் மேல ஒரு கிருபா கடாட்சம் கிடையாதா, ஹே பிரபு எனக்கு ஒரு கிருபை பண்ண மாட்டியா, நானும் உன் குழந்தை தானே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உன்னுடைய தரிசனம் வேணும், பாண்டுரங்கா ஹே பண்டரிநாதா ஹே கருணாசாகரா ஹே தீனபந்தோ ஹே நாதா ஹே ரமாநாதா ஹே ராமானுஜா ஹே கருணைக சிந்தோ ஹே கஜேந்திர வரதா ஹே கஜேந்திர கருணா பாரினா ஹே கம்சாந்தகா ஹே பிரபோ ஹே கிரிதாரி ஹே கோபாலா ஹே விட்டலா ஹே விட்டோபா ஹே ரகுமாயிபதி ஹே பாண்டுரங்கா ஹே பண்டரிநாதா ஹே விட்டலா கிருப பண்ணுபா ரக்ஷமாம் சரணாகதம் பாண்டுரங்கா கிருப பண்ணுபா எனக்கு உன்னுடைய காட்சி வேணும்பா ஹே பண்டரிநாதா அடியாள உன் கோவில் கழிச்சுட்டு போ ஹே பண்டரிநாதா அடியாள் உனக்கு கைங்கரியம் பண்ணும் ஹே பண்டரிநாதா அடியாள் உனக்கு உடைய திருவடியை தொட்டு பார்க்கணும் ஹே பாண்டுரங்கா உன்னுடைய திருமையை சௌந்தரியத்தை பார்க்கணும் ஹே பாண்டுரங்கா ஹே செங்கல் மேல நிற்கிற கருணா சாகரா ஹே ருக்குமாயிபதி ஹே கான்ஹோபாத்ராவுக்கு கிருப பண்ணவனே நாமதேவருக்கு அனுகிரகம் பண்ணவனே ஞானேஸ்வர கூட இருந்தவனே சரசாமாலி ஹதயத்துல குடிகொண்டிருக்கிறவனே கைகால் அவயவங்கள் இல்லாத கூர்மதாசருக்கு கிருப பண்ணக்கூடியவனே சோகாமேளருடைய நாதா ஹே சத்ரபதி ரூபா ஹே பாண்டுரங்கா ஹே பண்டரிநாதா அனுகிரகம் பண்ணுப்பா உனக்கு வேற எதுவும் தெரியாது உன்னுடைய தரிசனம் வேணும் தர்சனம் தேகி ஹே பிரபோ தர்சனம் தேகி உன்னுடைய தரிசனம் கொடு நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுடு எனக்கு பல கோடி ஜென்மா நரகவாசம் கூட கொடு நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா ஒரே ஒரு தடவை ஹே பாண்டுரங்கா ஹே பண்டரிநாதா உன்னை பண்டரிபுரத்துல நான் வந்து பார்க்கணும் செங்கல் மேல நிற்கிற ஏ தெய்வமே ஹே கலியுக வரதா ஹே கண்கண்ட கருணா சாகரனே ஏ பிரபோ நானும் உன்னோட குழந்தைப்பா நானும் உன்னுடைய அடிமைப்பா நானும் உன்னுடைய சொத்துப்பா நான் எப்பேற்பட்ட பாவம் பண்ணாலும் மன்னிச்சுடுப்பா ஏ பிரபோ உன் திருவடிகளில் வளரே கிருப பண்ணு கிருப பண்ணு கிருப பண்ணு உன்னை விட்ட வேற யாரும் இல்லை அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தா ஹே கருணாசாகரா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோப்பா, என் பாவங்கள் எல்லாம் கொண்டு போடுப்பா, என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் கொண்டு போடுப்பா, ஹே பாண்டுரங்கா எனக்கு உன் தரிசனத்தை குடு 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 குடுன்னு ஓன்னு அழகான் அழணும். இந்த குழந்தைகள் பிடிவாதம் பிடிச்சு அழறதில்லை, இது வேணும்னு ஒரு பிடிவாதம். இந்த மாதிரி எத்தனை நாள் பிரார்த்திச்சிருக்கோம் சொல்லுங்க? இந்த மாதிரி டெய்லி பிரார்த்திச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை பார்த்துடலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகாத்மாவை பார்த்துடலாம், பார்க்க முடியும். இந்த பிரார்த்தனை தான் வேணும், இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். இடம் முக்கியமே கிடையாது, நேரம் முக்கியமே இல்லை. ராத்திரி 12 மணி கூட உட்காந்து நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். பெருசா ஏசி ரூம்லாம் வேண்டாம், கையில ஒரு ஜப மாலையெல்லாம் வேண்டாம், நல்ல நேரம் முகூர்த்தம் எல்லாம் பார்க்க வேண்டாம். தர்சனம் தேகி ஹே பிரபோன்னு கதறி அழும்பு, சத்தியமா வீடு தேடி வருவான் விட்டல், சந்தேகமே வேண்டாம், வருவான். இதை விட வேற என்ன வேலை சுவாமிக்கு சொல்லுங்க? கிருபையை பண்றதை விட ஒரு குழந்தையோட அழுகுறல ஒரு அம்மா எவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இருப்பா, ஐயா நின்று அலறதே அப்படி ரசிச்சா கேட்டு இருப்பா, பதறும் அவளுக்கு. நிதானம் பண்ணி இதனுடைய அழுகையை நிறுத்தி அதை சமாதானப்படுத்தினாதான் அவளுக்கு சமாதானம். அதுபோல பகவானே எனக்கு தரிசனம் கொடுன்னு பிரார்த்திக்கணும். திரௌபதி கதறா இல்லையா, ஹே துவாரகா நிலையாச்சுதா, ஹே ஹதய கமலவாசா, ஹே கோவிந்தா, புண்டரீகாட்சா, ரக்ஷமாம், சரணாகதம்னு அலறி அடிச்சுன்னு ஓடி வந்தா பாருங்க. கண்ணன் கதறினா இல்லையா, ஆதி மூலமேனு கத்தின உடனே நாராயணன் ஓடி வந்தன. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு கத்தினானே கஜேந்திரன். ஏன் வரமாட்டான்? அப்ப அவளுக்கு வந்தவனுக்கு நம்ம கிட்ட வர்றதுக்கு என்ன கஷ்டமா? அவளுக்கு அனுகிரகம் பண்ணவனுக்கு நமக்கு அனுகிரகம் பண்றதுன்னு இயலாத காரியமா? அவளுக்கு இதே பூமியில தானே நடந்தது திரௌபதிக்கும், விவேகானந்தருக்கு இதே பூமியில தானே கிருப கிடைச்சது, ரமண மகரிஷிக்கு இதே பூமியில தானே அந்த ஞானம் கிடைச்சது. அப்ப இவாளுக்கெல்லாம் கிடைக்கணும், நமக்கு கிடைக்காத. இதே பூமியில தானே பரிஷத்துக்கு பகவான் கர்ப்பத்துல வந்து காப்பாத்தினான், இதே பூமியில தானே அர்ஜுனனுக்கு பகவத்கீதைய சொன்னான், இதே பூமியில தானே துருவனுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்தான், இதே பூமியில அகோபிகத்துல தானே பிரஹ்லாதனுக்காக தூண பிளந்துட்டு வந்தான், இதே பூமியில தானே அர்ஜுனனுக்கு ரதசாரதியா இருந்தான், இதே பூமியில தானே சந்துக்கா நமக்காக அத்தனை வேஷம் போட்டான், இதே பூமியில தானே நாமதேவருக்காக நாய் வேஷம் போட்டுட்டு வந்தான். அப்ப இத்தனை பேருக்கு வந்தா அப்படின்னா நமக்கு வரமாட்டானா? அவன் அவ்வளவு மோசமானவர்களா? நம்ம அவ்வளவு கேவலமானவர்களா? அப்படியே இருந்தா கூட ஒரு இடத்துல ஒரு மகாத்மா சொல்றார், எல்லா விதத்திலையும் நான் கேவலமானவன், எல்லா விதத்திலையும் நான் மோசமானவன், எல்லா விதத்திலையும் நான் ரொம்ப மகா 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 மட்டமானவன், அதனால உனக்குதான் பெரிய லக்கி அப்படின்றார், உனக்குதான் பெரிய ஜாக்பாட் கிடைச்சிருக்குன்றார். பகவான் கேட்டான், என்ன ஜாக்பாட் அப்படின்றார்? என்ன நீ சரி பண்ணிட்டே வச்சுக்கோயேன், லோகமே ஒன்ன கொண்டாடுன்ற உருப்படாத வீணா போன, என்ன நீ சரி பண்ணிட்டே வச்சுக்கியே, உனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா, உருப்படாமா, இவெல்லாம் தேர மாட்டான் அப்படின்னு எல்லாரும் தண்ணி தெளிச்சு ஒதுக்கிட்டா, நீ மட்டும் என்ன தேர வச்சுட்டா வச்சுக்கோயே, உனக்கு தனியா ஒரு பெரிய மரியாதையே கிடைச்சிடும், உன்னுடைய பலம் அப்பதான் தெரியும்டா. பகவான் அசந்து போய் கிருபா பண்ணிட்டான், இந்த மாதிரி யாருமே என்கிட்ட சொன்னதில்லையே. சத்தியம் பகவான் கிட்ட அப்படியே உள்ளபடி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தூவுது கதர்ரா சக்குபாய், கிருப பண்ணுப்பா, உனக்கு கிருப பண்ணு, நான் உன் குழந்தைதானேப்பா, நீ கிருப பண்ணலேன்னு சொல்லல, நீ கிருப பண்ணும் போது நான் உணரல, உண்மை அதுதான். வாழ்வாரெல்லாம் சொல்ல, நீ உலகளந்த போது நான் பிறக்கலேப்பா, பிறந்திருந்தா இப்ப பிறந்திருக்க மாட்டேன், அப்ப உன் திருவடி என் தலையில படல, அப்ப விட்டுட்டு இப்ப பிடிச்சு விட்டேன், இப்ப கொண்டு வந்து தலையில கொண்டு காலவி கருவரங்கத்தே தொழுதேன் அப்படின்றார். திருவரங்கத்து மேயான் திசை, கர்ப்பத்தில் இருக்கும்போதே உன் திருவடியை நோக்கி கை கும்பிட்டேன்பான்றான். கதருவோம் அவனுடைய எத்தனை பேர்கிட்ட, ப்ளீஸ் கொஞ்சம் கிருபை பண்ணுவோம், எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிரும், கடன் வாங்குறதுக்கு கெஞ்சிரும், குழந்தைகள் கிட்ட கெஞ்சிரும், கணவன் கிட்ட கெஞ்சிரும், மனைவி கிட்ட கெஞ்சிரும், பக்கத்து வீட்டுக்கு கெஞ்சிரும், ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனா சீட்டுக்கு கெஞ்சிரும், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போனா ஒவ்வொருத்தரையும் வேலை வைக்கிறது எவ்வளவு அது கெஞ்சிரும், இத்தனை பேர்கிட்ட கெஞ்ச முடியும்னா தெய்வத்துக்கிட்ட கெஞ்சறதா கஷ்டம், இத்தனை பேர்கிட்ட கெஞ்சினா அவன் எங்கிட்ட கெஞ்சினான், அன்னைக்கு மிஞ்சிட்டு போனா திமுறா போனா, இப்ப வந்து கெஞ்சிரா இல்லையான்னு புறம் பேசுவா, தெய்வம் புறம் பேசவே பேசார். நம்ம ஒரு காலத்தில் வைகுண்டபதியை வேண்டாம் சொன்னா கூட அவன் அன்னைக்கு என்ன வேண்டாம் சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டான், இன்னைக்கு நம்ம கொண்டாடுறதா வசதியா சொல்லுவான். அப்ப அந்த தெய்வத்தினிடத்துல கெஞ்சனம் கதரணம் பிரார்த்திக்கணும், டெய்லி பிரார்த்தனை பண்ணுவோம், சும்மா பொய்யாவே பிரார்த்திச்சுக்கோங்க, ஹே பாண்டரங்கா எனக்கு காட்சி தர மாட்டேங்க, ஹே பண்டரிநாதா என கோவில் காட்சி பண்ண, சும்மா விளையாட்டு போல சொல்லுங்க, சினிமா வசனம் மாதிரியே சொல்லுங்க, ஒரு நாள் அது சத்தியமாயிடும். அசாமல் என்ன, நாராயணான் ரசிச்சு அனுபவிச்சு நம்பிக்கையோட திடமான நம்பிக்கையோடையா சொன்னா மறந்து போய் பிள்ளை அடைச்சு நாராயணான்னு கத்தினான், அதுக்கே சுவாமி கிருபை பண்ணிடுத்து இல்லையா. அப்ப பொய்யா சொன்னாலும் புறனுடையே ஆயினும் பொன்னாழி கையான் திறன் உரையே சிந்தித்தீர். ஒரு திறனுடைய விஷயம் சொல்லுவா, படத்தை திருடிந்திருந்தா திடீர்னு ஆள் வந்துட்டா, தப்பிச்சு ஓடி வந்தான், என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னாடி துரத்தின்றே வரா, திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தான், எதுவும் தாடி மீசையெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டி வச்சுட்டான், அதுக்கு ஒரு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டான், துளசி மாலையெல்லாம் போண்டான், அப்படி சாமியார் மாதிரி உக்காந்துட்டான். துரத்தின் வந்த சேவகர்களுக்கு அவன் அடையாளம் தெரியல இவன் தான் திருடன். உடனே அவனை சேவிச்சு சுவாமி இந்த பக்கம் யாரா திருடன் வந்தானான்றான். பகீர்னு அவனுக்கு நம்மளை தெரியலையே பரவாயில்லையே அப்படின்னு நினச்சா உடனே தெரியலப்பா அப்படின்னுட்டு அவளும் போயிட்டான். இப்போ டக்குனு ஒரு விஷயம் அவனை தோணித்தான், நான் சாமியார் வேஷம் போட்டதுக்கே வா என்னிடத்த சாமி நமஸ்காரம் பண்ணி திருடன் எங்க கேட்குறா, இப்போ நிஜமாவே நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னா அப்படின்னு நினச்சான். உண்மையான சாமியார் ஆயிட்டான், அது ஒன்று இருக்கு. உண்மையாகவே பகவத் பக்தியில் தலைச்சுட்டான். பக்தி இருக்கோ இல்லையோ நீங்கள் பாட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு தாத்தா இருக்கும் சார், உண்மையாக நடந்த சம்பவம். தன்னுடைய பேரன் கிட்ட சொன்னார், டெய்லி பகவத்கீதை படுறா குழந்தை நல்லது அப்படின்னு. சரி, அவனும் டெய்லி பகவத்கீதை 700 ஸ்லோகம் படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு பெருசாக புரியலை, அவனுக்கு அதை அர்த்தம் பண்ணிக்கவும் முடியலை. கொஞ்ச நாள் இப்படி படித்தான், அப்புறம் தாத்தா எனக்கு இது ஒன்றும் புரியலை, இந்த பகவத்கீதை படித்து ஒரு பிரயோஜனமும் எனக்கு தெரியலை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் தெரியும் இல்லையா, ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்கணும்னா ஒரு பிரயோஜனம், இது நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியறது அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. பிஎஸ்சி போட்டு அரை மணி நேரம் உட்காரம்னா சிறு சிறுன்னு இருக்கு. அந்த மாதிரி எனக்கு பகவத்கீதை படித்தா என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல தாத்தா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டான். அப்படியாடா குழந்தை சரி விட்டுட்டு பரவாயில்லன்னு தாத்தா சொல்லிட்டு உடனே அவர் அழகாக அவங்ககிட்ட ஒரு கூடையை கொடுத்தார். நன்னாது இந்த கரியெல்லாம் அள்ளிட்டு போகிற ஒரு கூடை, அந்த கூடையை கொடுத்து எனக்கு இதில் கிணத்துல போய் தண்ணி இறச்சிட்டு வாங்கண்டா அப்படின்ட்டான். சரி, அவனும் எடுத்துகிட்டு போனால் நல்லா கயிறு கட்டி இப்படி போனால் தண்ணி எடுத்துகிட்டு வர, அங்கேயே நீங்கள் கொண்டு வரத்துக்குள்ளே அது ஒரு ஓட்டை, இங்கே வரத்துக்குள்ளே எல்லாம் காலியாகிடும். ஆனால் அவன் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு 10-15 தடவை பண்ணால் ரொம்ப வெறுத்து போயிட்டான். தாத்தா சொன்னார், 12 இடுதான்னு சார். அவனுக்கு கோபம் வந்துடுச்சு, என்ன இவர் பைத்தியமா நான் பைத்தியமா, ஆனால் விடாமல் பண்ணிட்டு இருந்தேன் சார் தாத்தா ஒன்றும் சொல்ல முடியல, சரி அப்புறம் பகவத்கீதை படிக்க சொல்லுவார் அந்த இம்சை கிட்டி பரவாயில்ல அப்படின்னு பண்ணிட்டு இருந்தான். 2 நாள் ஆகாச்சு, தாத்தா கிட்ட சொன்ன, தாத்தா ஒரு யூஸும் இல்லை தாத்தா. அப்படியா, எப்படி சொல்கிறான், இந்த அங்கேயே நான் தண்ணி கொண்டு வரதுக்குள்ளே எல்லாம் ஒழுகி போயிருக்கு தாத்தா. அப்படி அவன் கூடையை பாரு அப்படிங்க, இந்த கறி எடுத்துகிட்டு போன கூடனா உள்ள அழுக்க அழுக்கா கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்க, இந்த தண்ணி எடுத்து 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 தண்ணி வரல, ஆனால் இதற்கு அந்த கறி எல்லாம் சுத்தமாகி பளபளபளன். தாத்தா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுதேன்னா, தாத்தா இப்போ பிடிச்ச பிரயோஜனமே இல்லை, தண்ணியே வரலேன்னு இட, ஆனால் சுத்தமாகிடுதே அப்படிங்க. அதான் தாத்தா அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி தான் பகவத்கீதை, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுத்தப்படுத்தும், கவலைப்படாதீங்க, சுத்தப்படுத்த நீ பாட்டி பண்ணிட்டு வா, நீ தண்ணி எடுக்கணும், எதை தண்ணி வரல, ஆனால் உனக்கு தெரியாமலேயே அந்த பாத்திரம் சுத்தமாச்சு இல்லையா, அந்த கறி கூட சுத்தமாச்சு. அதுபோல இந்த பகவத்கீதை பாகவதம் நம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் நாயன்மார்களுடைய பதிகங்கள் கோவிலில் பண்ணுற பஜனை இது பெருசாக பிரத்யட்சமாக பிரயோஜனம் தெரியாது, ஆனால் ஒரு பக்கம் நம்மளை சுத்தப்படுத்திட்டு இருக்கு. நம்ம சுத்தப்படுத்துறது தான் முக்கியமான காரியம். சுத்த நமக்கு தெரியாமலேயே அப்படியே சுத்தப்படுத்திட்டு இந்த பித்தளை பாத்திரத்தில் நான் புளி வச்சு தேய்ப்போம், இதை தேய்க்கும் போது பார்த்தா இன்னும் பச்சை பச்சையாக வரும், என்னடா அது வித்தியாசமாக இருக்கே, தெரியும் தேய்ச்சி முடிச்சு அலம்பினோடனே பார்த்தா பல 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 அப்பா நமக்கே சந்தோஷம், அவ்வளோ பலபலன்னு இருக்கு. அப்போ ஒரு அழுக்கான பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி அது பலபலன்னு ஆனாலே ஒரு சந்தோஷம்னா நம்ம மனசு சுத்தமான எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த பக்தி நாமச்சவெல்லாம் அப்படி தான். அதனால் விடாமல் பண்ணிட்டு வாங்க, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சும்மா ரொட்டீனாக பண்ணிட்டு வாங்கோ, நிச்சயமாக ஒரு நாள் பிரயோஜனம் தெரியும். இந்த சக்குபாய் கதர்றா பிரார்த்திக்கிறா பாண்டுரங்கா அனுகிரகம் செய் அப்படின்னு சொல்லி வேண்டின்றே இருக்கா, நாமச்சவம் பண்ணிட்டே இருக்கா, பாண்டுரங்கா பண்டரிநாகா விட்டலா விட்டோபா, உடம்பு அப்படி பலகீனமாக எடுத்து ஆனால் மனசு வாய் மட்டும் முணுமுணுத்துட்டே இருக்கு, விட்டலா 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 ஹே விட்டலா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டலா 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 அப்படின்னு. ஆனால் அந்த போகணுன்ற ஆசை மட்டும் மாறவே இல்லை. அப்போ திடீர்னு யாரோ வருத்தி, ஏ யார் இது, ஏ சக்கு என்னடி இங்கே நிற்கிறாய் அப்படின்னா, அப்படி ஜன்னல்லேருந்து ஒருத்தி எட்டி பார்க்குறான், இவ்வளோ மாதிரியே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் புரியலை, என்னடி இது இங்கே யார் ஒன்று கட்டி போட்டா அப்படின்னு அவள் கேட்குறான். உடனே செக்குபாய் சொன்னா, இல்லை பண்டிரிபுரம் போகிறேன்னு நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரன் அடித்து உதச்சி கட்டி போட்டு வச்சுருக்கார். உடனே அவள் சும்மா இல்லாமல், பண்டிரிபுரம் நீ போனது இல்லையா, எப்படி இருக்குமா தெரியுமா பாண்டுறங்க, வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்த்துட்டு ஓ நடரா, இதுக்கு தான் நான் கேட்டேன், அடிச்சு வச்சு கட்டி போட்டிருக்கான். நானும் பண்டிகைபுரம் போனான்னு தான் டி கேட்டேன். ஐயோ பார்க்கணும் டி, அவன் இடுப்புல கை வச்சு நிக்கிற அழகே தண்ணிடி, அந்த கையில அழகா சக்கரம் எல்லாம் சங்கெல்லாம் வச்சுட்டு தாமரை எல்லாம் வச்சு நான் நிக்கிற ஸ்டைலே தண்ணிடி. இந்த கொழுக்கு முழுக்க அந்த மூக்கை பார்க்கணுமே, நீட்டமான முகத்தை பார்க்கணுமே, அந்த பூர்வ மத்தியத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்களை பார்க்கணுமே, மகரகுண்டலத்தை பார்க்கணுமே, தலையில அந்த கிரீடத்தை பார்க்கணுமே, அழகான விசாலமான மார்பு பிரதேசத்தை பார்க்கணுமே, அந்த இடுப்புல அவன் கை வச்சிருக்க அழக பார்க்கணுமே, இந்த சிற்றடைய பார்க்கணுமே, அழகான பீதாம்பரத்தை பார்க்கணுமே, அவனுடைய திருவடியை தொட்டு பார்க்கணுமே. அது தொட்டு பார்க்கலாண்டி, அதுவும் அவன் திலகம் வச்சிருக்கிறதே ஒரு அழகடி. அதுவும் காத்தால அவனுடைய ஆரத்தி காக்கிற ஆரத்தி எல்லாம் பார்க்கணும்டி, ராத்திரி சயன ஆரத்தி பார்க்கணும்டி. அந்த அப்படியே பண்டிகைபுரத்தை ஆடி பாடி ஜனங்களோட இந்த பாண்டங்கள் அனுபவிக்கிற சுகமே தனிடி. கர்ப்பகிரகத்துல எல்லாரையும் விடுவாடி, ஆண்கள் பெண்கள் வயசானவா குழந்தைகள் என்ன ஜாதிக்கெல்லாம் உள்ள விடுவாடி, எல்லாரும் தொட்டு பார்க்கலாண்டி. இவ்வளவு சொன்ன ஓ நடம் இப்ப கேட்கலாம், நீ போயிருக்கியா அப்படி சக்குபாய் கேட்டா, நீ பண்டிகைபுரம் போயிருக்கியா? போயிருக்கியா? முக்காவாசி அங்கதான் இருக்க, அப்பப்பதான் வெள்ளையே வருவேன் அப்படின்னு விட்டா. உடனே சக்குபாய் பார்த்தா, ஆஹா அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப சொன்னா, கவலைப்படாது, ஒண்ணு வேணா பண்ணலாமா, கவலையே படாத, உன்னை நான் கையில் அவிழ்த்து விட்டுடுறேன், நீ ஓடி போயிடுறியா அப்படின்னு. அப்ப பார்த்தா, ஐ நன்னா இருக்கே, யாரோ ஒருத்தர் நம்மளை கட்டுக்கல்லே அவிழ்த்து விடுறானா சந்தோஷம் தானே அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு உள்ள குதிச்சா பொங்கலை மாதிரியே லவ பாடி தோழியை குதிச்சு உள்ள வந்து கதவை தந்து உள்ள வந்து நிற்கிறா, கையில அவிழ்த்து விடுறா. அவிழ்த்து விடுறா பயப்படுறா சக்குபாடி. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் இங்க இல்லை அப்படின்னா என்னை துரத்துண்டு வந்து திருப்பி அடிச்சு இழுத்துண்டு வந்துருவா. வேண்டாம் வேண்டாம், பாண்டங்களே எனக்கு ஒரு நாள் வழி விடுவான், அப்ப வைக்கிறேன் அப்படின்னு. உடனே வசனம், அடி கவலைப்படாத, பாண்டகன் வழிவிட்டான்னு நினைச்சுக்கோ, இன்னைக்கு நீ பண்டிகைபுரம் போகணும் தீர்மானம் ஆயாச்சு, நான் சொல்றேன் என் மூலமா, பாண்டகன் சொல்றான் நானே சொல்றேன் அப்படின்னு விட்டான். என்னதுன்னா, என் மூலமா சொல்றான்மா பாண்டகன் கேளு அப்படின்னு விட்டான். நான் போயிட்டா என்ன பண்றது, நான் அவசனம் கவலையே படாத, என்ன இந்த தூண்ல உனக்கு பதில நிக்க வச்சு கட்டி போட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டான். இவன் சிரிக்கிறா, என்ன நீ பைத்திய மாதிரி பேசுற, எனக்கு பதில உன்னை கட்டி போட்டா நீ மாட்டிக்க மாட்டியா அப்படின்றான். அவ சிரிச்சா, நீ தான் பைத்திய மாதிரி பேசுற, நீ உன்னையும் என்னையும் பாரு ஒரே மாதிரி தான் இருக்கோன்றான். அப்பதான் இவ பாக்குறான் அப்படியே இருக்கா, ஆச்சரியமா நீ என்ன மாதிரியே இருக்கேன்னா. அவ சொன்ன, அதனாலதான் சொல்றேன், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பானா, அந்த ஒருத்தி நான் தான் வச்சுக்கோயேன், எனக்கு கட்டி போடுற நீ கிளம்பு. நிஜமா நிச்சயமா? அவ சொன்ன, கவலையே படாது, அப்புறம் அடிப்பாளு உதைப்பாளு, எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அடிச்சிருக்கா நிறைய பேர் உதச்சிருக்கா. அப்படி ஆனும், அதாவது அதெல்லாம் ஒரு பெரிய கதை விட்டுடு நீ, அதெல்லாம் வேண்டாம், நீ களம் போயிட்டான். உடனே கடகம் ஓடுறா, இது என்ன கட்டி போட்டுட்டு போடி அப்படின்றா. உடனே கடகட கடன்னு கற்றாளம், 30 கோடி தேவர்கள் ஆகாசத்திலும் கைகூப்பின்னு அழுதுன்றிருக்கான். என்னடான்னா, யசோத கட்டி போட்டா கண்ணினு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு கட்டி போட்டா, அதுக்கப்புறம் சகதேவன் கட்டி போட்டான், கலியுகத்துல சக்குபாய் பாண்டுரங்கனையே கட்டி போடுறான். பிரபு யாரையோ அனுப்பல, தானே அவள் வேஷத்துல வந்துட்டானா. யார் பக்தி பண்றாளோ, யார் நாமஜபம் பண்றாளோ, அவர்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் சுவாமி தான் தாங்கிக்கிறார். அதான் உண்மை, நன்னா ஞாபகம். எதுக்கடா பக்தி பண்றோம், எதுக்கடா நாமஜபம் பண்றோம்னா நிறைய கஷ்டம் வருது. நம்ம சொல்றோம் அந்த கஷ்டத்தை எப்படி தாங்கினேன்னு தெரியல, எப்படியோ தாண்டி பிடிச்சி வந்தேன், நம்ம தாங்கவே இல்லை, தெய்வம் தாங்கிட்டு இருந்தது. நல்லா ஞாபகம், நம்முடைய அவமானங்களா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா எப்படி வந்தேன்னு தெரியலன்னா, தெய்வம் நமக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு, நமக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம சின்ன குழந்தையா இருந்தா நம்ம உடம்பு முடியாம போயிருக்கு, நம்ம யாரும் டாக்டர் தேடிட்டு ஓடல, நம்ம யாரும் மருந்து சாப்பிடல, அம்மா அப்பா தூக்கிட்டு ஓடினார்கள், அம்மா அப்பாவே மருந்து வாயில புகட்டினார்கள், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம சுகமா சௌகரியமா இருக்கும், எல்லாம் நமக்கு நடந்தது, ஆனா நம்ம எதுவும் பண்ணல. அதுபோல நம்முடைய கஷ்டமான சமயங்கள், பிரச்சனையான சமயங்கள், அந்த சமயத்துல எல்லாம் தெய்வம் எல்லாத்தையும் தாங்கிண்டு நமக்கு அனுகிரகம் பண்ண, நன்னா ஞாபகம். சத்தியமா ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ யோசனை பண்ணி பார்த்தா அன்னைக்கு தெய்வம் எப்படி கிருபை பண்ணதுன்னு தெரியும். கஷ்டப்படாம யாருமே கிடையாது, சுகவாசியும் யாருமே கிடையாது, நன்னா ஞாபகம். பகவான் நிச்சயமா நமக்கு பலம் கொடுக்கறான், அனுகிரகம் பண்ணிட்டுதான் இருக்கான். கட்டி போடுறாளாம், சுகமா கட்டி போடுறான். ருக்மிணி இப்படி அசந்து போறா, ஒரு நாளாவது என்ன கட்டி போட விட்டாரா? ருக்மிணிக்கு ரொம்ப நாள் ஆசை, பாண்டங்க அப்படி கட்டி போட, இப்பதான் சத்தியபாமா வீட்டுக்கு போயிடுற, கட்டி போட நினைச்சிருந்தா இன்னி வரைக்கும் நடக்கல. ராதிகாராணியால முடியல, கோபிக்கைகள்னாலே முடியல, யசோதையை தவிர யாராலையும் முடியவே இல்லை. சகதேவன் கட்டி போட்டான் மனசுக்குள்ள, சர்வ சாதாரணம். அதுவும் தன்னை கட்டி போட்ட கையில கொண்டே இவள் பாண்டவனை கட்டுறான், ஆனா அவளுக்கு தெரியல இது பாண்டுரங்கன்னு தெரியும். அதான் கஷ்டமே. பகவான் தன்னை காட்டிக்கவே மாட்டான், நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறதே கிடையாது. அவன் பாட்டு யாரோ போல வரான், இங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துமிட்டேன், கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். எப்படி வரான், எந்த ரூபத்துல வரான் தெரியாது, ஆனா நிச்சயமா வரான், கிருப பண்றான், சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு தடையும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழா நடக்கிறது, பகவான் பிரத்யக்ஷமா வரான், பாகவதர்கள் வரா, ராமானுஜர் வரா, சைத்தன்ய மகாபிரபு வரா, ஆதிசங்கர் பகவத் பாதர் வரார், நாமதேவர் வரார், எவ்வளவு பெரியவாளும் வரா, யாருக்கும் தெரியாம அவ ரகசியமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கா. நம்ம அஞ்சுகளோட சேவைக்கு எத்தனை பெரியவா பாகவதர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாம வந்துட்டு போயிட்டு இருக்கா தெரியுமா. ரங்கநாதனுடைய பக்தர்கள் வரா, திருப்பதி பெருமாளுடைய பக்தர்கள் வரா, காஞ்சி வரதராஜனுடைய பக்தர்கள் வரா, திருப்புள்ளானி பெருமாளுடைய பக்தர்கள் வரா. அதனாலதான் நமக்கு அந்த பலம், ஒரு உற்சாகம் எங்கேருந்துன்னா இத்தனை பாகவதாளுடைய பலம் நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க. திருப்பதி டீரி எத்தனை பாகவதர்கள் பெருமாளை பக்தர்களோட பக்தர்களா சாதாரணமா சேவிச்சுட்டு இருக்கா தெரியுமா. இந்த சக்குபாய் பாண்டுரங்கன் அப்படி கட்டி போடுறான், தன்னை கட்டி போட்ட அந்த கயிறுகளை கொண்டே பகவன் நாம ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னா, பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்மளை கட்டி போடுறதோ அதை கொண்டே தெய்வத்தை கட்டி போடலாம். நல்லா ஞாபகம், எதுவுமே நம்மளை கட்டி போடுறது இல்லை. பகவான் அப்படி ஒரு பலத்தை கொடுத்துடுறான், சக்குபாய் அழகா கட்டி போட்டுட்டா. உடனே சக்குபாய் எகிரி குதிச்சு ஓடுறான், ஓடினா திருப்பி ஓடி வந்துடுறான், என்னடி அப்படின்னு கேட்கிறான் இவன் பாண்டுறங்க. இப்ப சக்குபாய் இல்ல கிருஷ்ணாபாய் அப்படி பேர் வச்சுக்கோம், கிருஷ்ணாபாய் நிக்கிறா, இருக்கடி ஓடி இருந்த இல்ல இல்ல உன்னை அப்படி கட்டி போட்டு என் போகிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அவன் சொல்றான் பொடி பொடி, ஆனால் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை மாமியார் திட்டுவா, நாத்தனார் திட்டுவா, வீட்டுக்காரர் அடிப்பா, எல்லாரையும் ஊருகை நான் பார்த்து இன்னி கிளம்புறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாழ்க்கெல்லாம் அதான் பண்ணணும்னு ஒருகை நான் பார்த்து இன்னி கிளம்புன்னுட்டான். இல்லை இல்லை வேண்டாம் போடி, தெரியுமா போடி, பிச்சு விடுவேன் பிச்சு விடுவோம் மிரட்டி மிரட்டினா. சத்தியமா பல சந்தர்ப்பங்களில் நம்ம கோவில் போகணும்னு ஆசை இருக்கும், அப்புறம் ஏதோ நல்ல வரலாம் வேண்டாம் பரவாயில்ல நான் அப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு, ஆனா யாரோ ஒருத்தர் நம்மள அப்படியே பிடிச்சு இழுப்பவா, வா 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 பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. என்னடா பகவான் அவ மூலமா நம்மளை இழுக்கிறான், அவ வார்த்தைகள் வழியா நம்மளை இழுக்கிறான். சுயம் அனுபவத்துல நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பலவிதமான கோவில்களுக்கு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவேன், ஆனா பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. என்னடானா பகவானுடைய பலம், பகவான் அப்பேற்பட்ட ஒரு கருணா சாகர். நான் ஜிஎஸ் சுவாமியோட குருக்ஷேத்திரம், பிருந்தாவனம் இதுக்கெல்லாம் போயிருந்தேன். குருக்ஷேத்திரம்னு நான் போனதே கிடையாது, இப்போ தான் போனேன். நான் போக வர முடியாது சுவாமி, தோதுபடாது ஜிஎஸ் சுவாமி, நீங்கள் வருகிற அவ்வளோதான் அப்படின்ட்டு மறுபேச்சு பேச முடியல. கடைசியில் போனேன், ஆனால் ஜிஎஸ் சுவாமியோட குருக்ஷேத்திரம் சேவிக்க முடிஞ்சது, பீஷ்மர் முக்தி அடைஞ்ச பான் கங்கா அதெல்லாம் சேவிக்க முடிஞ்சதுன்னா பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டாருங்க, நீங்கள் கட்டாயம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அது போல ஒரு கிருப்பை பகவான் நமக்கு பண்ணிட்டு தான் இருக்கான் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில். ஆச்சரியமா ஒரு தடவை திருப்பதி போயிருந்தேன், நான் பாட்டு ஓரத்துலாம் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பட்டன் வாங்க முன்னாடின்னு இழுத்து கொண்டு போய் சுவாமி பக்கத்தில் நிற்க வச்சார். எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் திருப்பதி அனுபவம், நான் பாட்டு மூலையில் நின்றுட்டு இருக்கேன். முதல்ல அந்த பட்டனை தான் நான் போட்டு திட்டின் இருந்தார், என்ன போனால் திட்டின் இருந்தார், யாருக்கு என்னமோ தெரியல. அப்போ அதுக்கப்புறமா நானும் கோஷ்டியில் போய் நின்றுட்டேன், நம்ம பாரு ஒவ்வொருத்தர் என்ன நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாளே அப்படின்னு. அப்போ நான் பெருமாள் கிட்ட சொன்னேன், பக்கத்தில் ஐஸ்வன் போகப்படாதான் நான் மட்டும் அன்னியனோ அப்படின்னு கேட்டுட்டேன். அவருக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுது, திருப்பதி பெருமாள் வாரா பயிலே ஐஸ்வன் போய் குலசேகரன் படி பக்கத்தில் கொண்டு நிற்க வச்சு எல்லாரும் போயிட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் ஏகாந்தமாக நான் உண்டு மலையப்பன் உண்டு இருந்த காலம் நிஜமாகவே இன்னும் மனசு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. அது பகவானுடைய கிருப்பை, பகவானுடைய கிருப்பை. இன்னைக்கு கூட வைகுண்டபதி கோவில் போனேன், ரகம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், நான் பாடி வாசல் நின்றுருந்தேன். இப்போ கேட்டேன் நயம் டைம் ஆகிடுதான், இல்லை இல்லை உள்ளே வாங்குவோன்னா நான் பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன், ஆனால் நேர்த்தியே பார்த்துட்டு ஓடி இருக்க சொல்லாமல் கொள்ளாமல் வைகுண்டபதி பார்த்தா அது எப்படி தப்பிக்க முடியும், நேரம் உள்ளே கூப்பிட்டேன். அந்த கிருப்பை பகவானோட, அந்த கிருப்பை. இதை வேறு இன்றைக்கி தான் காரில் போகும்போது பேசிட்டு நான் அதுக்கு பத்மநாபா அப்படின்னு உடனே சொன்னேன், வைகுண்டபதினு சொல்ல வேண்டாமா அப்படி ஆரம்பிச்சிது. நான் சொன்னா நீ தான் நினைக்கணும், நான் பத்மநாபான் தான் நினைப்பேன், இல்லை மாமனாராச்சே நான் நினைக்க மாட்டேன், மாப்பிள்ள தான் என்ன நினைக்க, இப்படிலாம் பேசிட்டு. இதுக்காகவே பழி தீக்கிற மாதிரியே வைகுண்டபதி இன்னைக்கு உள்ள கூப்பிட்டு, நீங்க நினைக்கலாம் நான் நினைக்கிறேன்னா கேட்டுக்கிட்டாரு, ஒன்றும் பேச முடியாம கையை கூப்பிட்டு அடியேன் தாசம்னு சொல்லிட்டு ஓடி வந்துவிட்டேன். அது பகவானோட கிருப்பை, பகவான் எப்படி அனுக்கிரகம் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஆச்சரியம், அனுக்கிரகம் பகவானோட. திருப்பி துரத்தி விட்டுட்டா, கிருஷ்ணாபாய் துரத்திட்டா, சக்குபாய் ஓடுறா, கொஞ்ச தூரம் ஓடுறா, கடைசியில் அந்த குரூப்பை பிடிச்சுட்டா, பஜனை பண்ணுறவாளை பிடிச்சுட்டா, சேவை சுட்டு கையை கூப்பிட்டுருக்கா, ஒரு வாய கண்ணமெல்லாம் கண்டி போயிருக்கு, அடி வாங்கி வாய் ஓரத்தெல்லாம் ரத்தம் வந்து ஒரு மாதிரி இருக்கு, முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, ஆனால் முகம் மட்டும் பிரசன்னமாக இருக்குது, பண்டிரிபுரம் போகிறோமே அப்படின்னு அழகாக சேவை சுட்டு அங்கே இருக்க பக்தால ஒருத்தரை பார்த்து, வயசான ஒருத்தரை பார்த்து கேட்டா, அடியாள் வரலாமான்னார், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது, பாண்டரங்கனையே கட்டி போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ கை கூப்பிட்டு சொன்னா, பண்டிரிபுரத்துக்கு நீ வரணும்னு அவசியமே இல்லைம்மா, என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியலை. உடனே அவர் சொன்னார், நீ வரலைன்னா பிரயோஜனம் இல்லை, வான்னுட்டான், நீ வந்தாதான் எங்களுக்கு பாண்டரங்கன் கிடைப்பான்ட்டு. அவளுக்கு ஒன்றும் புரியலை. அவளோட பஜனை வந்து இவ்வளவு அழகா ஜோரா கிளம்பிட்ட சந்தோஷமா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பசுமாவே பகவான் தீனதயாளன் பக்தவத்சலன் சக்குபாய் வாழ்க்கை நிரூபணம் பண்ணிட்டான். சத்குருநாதனுடைய கிருபையினாலே பார்த்துட்டான், சஜ்ஜன ரசிகனா இருக்கிறதுனாலேயே பாண்டுரங்கன் தன்னை கட்டி போட்டு இவளை அனுப்பிட்டான். அழகா பஜனை பண்ண அவள் போறா, இப்ப பாட்டுக்கு போயாச்சு, பண்டிரிபுரம் ஆடிண்டு பாடிண்டு பயம் அப்பவ திரும்பி திரும்பி பார்த்துக்கிறான், எங்கேயாவது கணவன் வந்து ஐசிண்டு போயிடுவானோ, பத்திவிரதையா இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டு தப்பா சரியான ஒரு கவலை. அப்பப்ப நாமஜபம் பண்றா, அப்படி அவளோட பண்ணிட்டு இருக்கா, அங்க கிருஷ்ணாபாய் ஜெயமின்னு ஜாலியா ஆடிட்டு இருக்கா, இவன் எங்க பஜனை பண்ண அவள் இப்படி தலையாட்டின் இருக்கான். பகவான் மறந்தே போயிட்டான், தாங்க கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு மறந்தே போயிடுத்து. நம்ம படிக்கின்னு கதவை திறக்கிறான் இந்த சக்குபாயுடைய கணவன், பயம் வந்துடுத்து பகவானுக்கு, என்னடா பயம், நான் தன்னை அடிச்சிடுவானோன்னு இல்லை, சக்குபாய் மாட்டின்றப்படாது என் கவலை. உடனே அப்பதான் ஞாபகம் வருதுன்னு அடியெல்லாம் இல்லை பகவானுக்கு, அந்த அடி அந்த உதடு கிழிஞ்சது எல்லாம் இவன் வாங்கின்றான். அவன் அங்கே பஜனை பண்ண 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 அந்த அடி உத கண்ணம் கண்ணி போன அவளுக்கு என்ன இருந்ததோ அத்தனையும் பாண்டுரங்கன் திருமேனிலம். அதுதான் விசேஷம், தெய்வம் சும்மா இல்லை, அதான் உடம்பு முடியலன்னா பிரார்த்திச்சுக்கணும், சரியா போகணுமே அப்படின்னு பகவான் அந்த வலிய அந்த கஷ்டத்தை தான் ஸ்வீகரிக்கிறான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்றோம் இல்லையா. நிஜமாவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேக் பெயின் வந்து கீழே உட்கார முடியும், கால் அப்படி சமணம் போட்டு உட்கார முடியாமல் இருந்து நீ உட்காந்துருக்கேன் அப்படின்னு பகவான் கிருப்பை. டாக்டர்லாம் சொல்லிட்டா, நீங்கள் கால் முடக்கி உட்காரக்கூடாது, இனிமேல் கீழே உட்கார முடியாது, கன்ஃபார்மாக சொன்ன விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா சத்தியமாக பகவானுடைய பரம கிருபா கடாட்சி அனுபவத்தை சொல்லிட்டு இருக்க நாமஜபம். இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறது நாமஜபம் ஒன்று தான். எல்லா டாக்டரும் சொல்லிட்டார், ரொம்பவே கஷ்டம், நீ இப்படியே பழகிக்கோங்கோ அப்படின்னா. ஆனால் மனசில் ஒன்றே ஒன்று மட்டும், என் பகவான் என்னை கைவிட மாட்டான். டாக்டர் அவளுக்கு தெரிஞ்சது அவள் சொல்கிறாது சரி தப்புன்னெலாம் கிடையாது, அவளுக்கு தெரிஞ்சது இப்படி தான். நான் பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டேன், கால் மடக்கி உட்கார முடியாதா, உன் சன்னிதானத்தில் கால் மடக்கி உட்கார முடியாதான்னு எழுதினேன். இன்னைக்கு பகவான் உட்கார வச்சுட்டான். இந்த வாட்டி கூட ஆடிப்பூர உற்சவத்துக்கு உபன்யாசம் இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அடியனோடது போன வருஷம் சொல்லும்பொழுது சேரில் உட்காந்து சொன்னேன். உபன்யாசம் முடித்தோடனே வெள்ளை இறங்கினோடனே ஒரு பட்டர் சொன்னார், சுவாமி எப்பொழுதுமே உபன்யாசம் கேட்பேன், இந்த வாட்டி நான் கேட்கலை, எனக்கு பிடிக்கலைன்னுட்டார். ஏன் தெரியுமான்னார். உடனே நான் சொன்னேன், சேரில் உட்காந்து சொன்னேன், அதனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னு. சரியாக சொன்னீர்னார். நான் சொன்னேன், பெருமைக்காக உட்கார்ல சுவாமி, முடியல அதுக்காகத்தான் அப்படின்னு. அவர் ரொம்ப ஆவேசமாக கவலைப்படாதீங்க, நாச்சியார் சரி பண்ணிடுவான்னு. இந்த வருஷம் கீழே உட்காந்து உபன்யாசம் பண்ணேன், அதுவும் சொன்னேன். இந்த வாட்டி போன வாட்டி ராமானுஜர் சொன்னேன், இந்த வாட்டி ராமானுஜர் தான் சொன்னேன். ராமானுஜருடைய பலம் சத்தியமாக காப்பாற்றும், கால் மடக்கி உட்கார வச்சார். அது எப்பவுமே ஒரு மணி நேரம் தான் உபன்யாசம் இருக்கும் ஆடி போகிற சமயத்தில் அஞ்சு கடை செய்யும்போது. இந்த வாட்டி நினைச்சவொடனே ஆண்டாள் கேட்ட எவ்வளோ தான் ஒரு மணி நேரம் கொடுக்க, ரெண்டு மணி நேரம் கொடுக்கப்படாத உபன்யாசம் பண்ணுறதுக்கு நான் அப்படின்னா பெருசாக கேட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்காகவே தெரியல போஸ்ட்மான் பண்ணி போஸ்ட்மான் பண்ணி எனக்கு அடுத்து இளம்பிறை மணிமானம் அவர்களோட உபன்யாசம் இருந்தது. அந்த அம்மா வரத்துக்கு சமயமாயிடுது, கரெக்டாக ஒரு மணி நேரம் லேட்டாகிடுச்சு. கரெக்டாக ரெண்டு மணி நேரம் கேட்டு ரெண்டு மணி நேரம் கிடச்சி, நான் அடுத்த வாட்டி அஞ்சு மணி நேரம் கேட்கணும். அப்படி யார்கிட்டையுமே கேட்கல, ஆண்டாளிடத்தில் விண்ணப்பம் போட்டு அவர்கள் வரத்துக்கு ஒரு மணி நேரம் லேட்டாகிடுச்சு, நானும் நிறுத்தி 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 கிடச்சி அஞ்சு மணி வரைக்கும், மூணுலேருந்து அஞ்சு மணி. சத்தியம் பிரார்த்தனை வீண் போகாது, நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும், சிலது நான் சொல்கிறேன். பிரார்த்தனை வீண் போகாது, அது எப்போ நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடக்கும். அது கேரண்டி நான் சொல்கிறேன், நான் இப்படித்தான் நடக்கும், இந்த சமயத்தில் நடக்கும்லாம் உத்தரவாதம் கொடுக்கும், ஆனால் நிச்சயமாக நடக்கும். அதை நினச்சி நினச்சி நம்ம சந்தோஷப்படும்படியாக அது நடக்கும். ஆ இப்படி பண்ணிட்டாரே பகவான், எவ்வளவு பெரிய கிருபேன்னு நம்ம உருகி உருகி அழும்படியான ஒரு காரணம். மறந்து போகிற மாதிரி பண்ண மாட்டார் சுவாமி. இந்த கருணையை வந்து ஆயுசு முழுக்க நினச்சி 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 உருகும்படியான ஒரு கருணை. அது எப்படின்னா அந்த கருணை வந்து அதை நினச்சி நினச்சி இன்னும் இன்னும் நமக்கு பக்தி கூடும்படியான ஒரு கருணையை பண்ணுவோம். தெய்வத்தினுடைய கருணை விசேஷமான அனிர்வசனீயம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது பகவத் காருண்யம். அத்தனை வசதி, அத்தனை அற்புதம். அதனால நிச்சயமா பகவான் நடத்தி கொடுப்பான். இன்னொரு விஷயமும் சொல்ல, இன்னைக்கு ஜிஎஸ் சொல்லியிருந்தா நம்ம தூத்துக்குடி ஜனங்களோட ஒரு யாத்திரை போகணும்னுட்டார் சுவாமி. அவர் சொன்ன செப்டம்பர் 12 போகலாம் சுவாமி, அடியான் ரொம்ப பிஸியா இருக்கு அப்ப முடியாதுன்னு. அப்புறம் யோசனை பண்ணி சொல்றேன், ஆக மொத்தத்துல ஜியரோட நமக்கு ஒரு யாத்திரை உண்டு. எண்ணிக்கு எந்த இடம்லாம் தெரியாது. சுவாமி திரும்ப திரும்ப சொல்றது, கண்ணன் பிறந்த இடம், கண்ணன் விளையாடின இடம் போகணும் அப்படின்னுட்டார். அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜெய வருஷத்துக்குள்ள முடியறதுக்குள்ள மார்ச் மாசம் வரத்து அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் வரத்துக்குள்ள போய் ஆகணும்னுட்டார். அதனால நிச்சயமா போக போறோம், எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவோம். எப்ப எங்க எண்ணிக்கலாம் எனக்கு தெரியாது, பிரார்த்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஜீயர் போகலாம்னு உத்தரவு கொடுத்தாச்சு, பகவானும் ரெடி ஆயாச்சு, இனிமேல் முயற்சிக்க வேண்டியது நம்முடைய தர்மம். கிஞ்சித்து முயற்சி பண்ணா போதும், அவ்வளவு அழகு பகவானுடைய கிருபை. அவன் எல்லாத்தையும் வாங்கின்றுவான். அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், எல்லா கஷ்டங்கள் நம்முடைய தடைகள் எல்லாம் அவன் வாங்கிண்டு நம்ம பகவான் அனுபவிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அவனோடையது. சக்குபாய்க்காக பகவான் எல்லாத்தையும் தான் வாங்கின்னுட்டான். இந்த பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே மனசுல தெரியறது, ஆனா சக்குபாய் கிட்ட சொல்லல. சக்குபாய் எல்லாரும் அப்படியே ரொம்ப ஆத்மார்த்தமா கொண்டாடுறான். அவ சொல்ற, இவ்வளவு ஆத்மார்த்தமாலாம் என்கிட்ட யாராவது பழகுவாளா அப்படின்னு. இப்ப அந்த பெரியவர் சொன்னார், உன்கிட்ட ஆத்மார்த்தமா பழகலைன்னா அவளுக்கு தான்மா நஷ்டம் அப்படின்னு. அவளுக்கு அது புரியல, அவ பாட்டுக்கு இருந்தா இங்க அவன் கதவை திறந்தான் இவ்வளவுமே அப்படின்னு தலையை குஞ்சு இருக்கா கிருஷ்ணா பாய். அண்ணன் அவன் கேட்டான், இனிமேல் ஒழுங்கா இருக்கியான்னா, இனிமேல் ஒழுங்காவே இருக்கேன், உங்க சொல் பேச்ச மீறி நடக்க மாட்டேன், உங்களை தவிர பரதெய்வம் உண்டோ பரமாத்மா சொல்றான். லோகமே ஆதி போலவேனு கத்தினவன, எல்லாரும் ஒதுங்கி நிக்க இவன் ஓடி வந்தான். அவன் சொல்றான், கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானான கணவன் புல்லானான புருஷனுட்டான். டக்குன்னு நாக்க கடிச்சுட்டான், அவன் சொன்னா கல்லாயிடுவான் புல்லாயிடுவான், அது வேற ஒரு கஷ்டம் இருக்கு. இவன் எதை சொன்னாலும் நடந்துடும். உடனே அந்த பயம் இருக்கட்டும், நிர்பயம் அபயம் கொடுக்கிறன பார்த்து இவன் சொல்றான், பயம் அந்த பயம் இருக்கட்டும்னா. பகவான் சரி சுவாமி, இவன் லோகத்துக்கே சுவாமியோ அவன் இவனை பார்த்து சரி சுவாமி. உடனே கையிலெல்லாம் அழுத்த விட்டான், பரமாத்மா இவனை சேவிக்கணும். பாண்டுரங்கன் இவனை சேவிக்க, அவன் பேர் மித்ருராவ்னு இருக்கு, அவனை சேவிக்கிறான். தெய்வம் போய் இவனை சேவிக்கணுமா அப்படின்னா, சக்குபாய் கணவன்ற ஒண்ணு இத்தனைக்கு அவளை கஷ்டப்பட்டு கிழிச்சு போட வேண்டாமா அப்படின்னா. அவ பாண்டுரங்கா விட்டோபா விட்டலன்னு சொல்ல சொல்ல இவளுடைய தியானம் அவன் வரைக்கும் கிருப பண்ணிருக்கான். வீட்டில் ஒருத்தர் பண்ற பக்தி, ஒருத்தர் பண்ற நாமஜபம் எல்லாருக்கும் போய் சேரும். வீட்டில் ஒருத்தர் ஏசி போட்டா எல்லாருக்கும் தானே ஏசி வருது, ஏசி போட்ட எனக்கு மட்டும் தான் ஏசி வரணும், யாருக்கும் வரப்படாது. பிச்சு விடுவோம் பிச்சு விட யாரும் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டில் செடி வைக்கிறா பூத்து அழகா நம்ம வீட்டு பக்கம் சாயறது, அவன் செடி கிட்ட போய் அந்த பக்கம் பூத்து வெட்டி போடுவேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரை கொண்டு எல்லாருக்கும் பிரயோஜனம் சத்தியமா உண்டு. பகவான் சேவிக்கணும், தேவர்கள்லாம் கதர்ராகே பாண்டுரங்கா இந்த காருண்யம் தாங்கா, இந்திரன்லாம் தலகுனியரா, எப்பேற்பட்ட சுவாமி பகவான் வாமனங்கா போய் கை நீட்டினதே தாங்க முடியல எல்லாருக்கும். மகாபலி நடத்த போய் பிரபோ அப்படின்னு கை நீட்டும் பொழுது பிரம்மதேவர் சிவபெருமான்லாம் கதறா, பிரபோ நீ போய் கை நீட்டலாமா, பாகம் பிரியாள்லாம் கதறா, அண்ணா நீ போய் கை நீட்டலாமாண்ணா, நீ கொடுக்கறதுக்காக நீட்டுற கை, நீ போய் கை நீட்டுறியேன்னு கதறினாளாம் லட்சுமி தேவி முதற்கொண்டு. அந்த சுவாமி அந்த பரமாத்மா சகஸ்ரநாம புருஷன் புருஷோத்தமன் அவ்வளவு அசாத்தியமான ஒருத்தன், நெடியானே வெங்கடவா அப்படின்னு முடியா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன்னு சொல்றாரு. அந்த பிரபு இவன் காலில் விழும் என்னடா அப்படின்னா, சக்குபாய் பண்டரீபுரம் போனோம்னு கேட்டுட்டா பாருங்க, அவ பாண்டரங்கனை பார்க்கணும் கட்டி போடணும், கட்டியும் போட்டுட்டா பண்டரீபுரமும் போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம பிரார்த்திச்சிட்டோம்னா அதற்கு வேண்டிய எல்லா முயற்சியும் சுவாமி செய்வார். அதுக்காக சொல்றேன், ஜீரோட போறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற எல்லா பகவத் விஷயம் எல்லாம் பகவான் பார்த்துப்பான், எப்படி எங்க எல்லாமே பிளான் பண்ணிப்பான். சேமிச்சுட்டான் உடனே அவன் பக்கம் ஒரு மாதிரி மனசு மாறு, சரி சரி இனிமேல் ஒழுங்கா, எனக்கு என்னம்மா உன்னை அடிக்கணும்னு ஆசையா, நீ என்னுடைய மனைவியோட கட்டி பிடிச்ச என்ன பாக்கியம் பாருங்க, பாண்டவனை கட்டி பிடிக்கிறான், இப்படி கட்டி பிடிக்கிறான், கையெல்லாம் நல்லா கல் மாதிரி இருக்கு, பார்த்தேன் என் மனைவி மென்மையா இருப்பாளேன்னு பார்த்தேன், டக்குன் பகவான் அதுக்கப்புறம் டக்குன் மரம் அப்படி உடம்பு மாத்திண்டு, ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன் மோகினி அவதாரம் எடுத்தவன் அடுத்த க்ஷணம் சக்குபாய் மாறி சாஃப்டா ஆயிட்டான். இவனுக்கு இவளை தொட்டவன்ன என்னமோ ஒரு சுக்கம், மனைவி தொடர ஒரு சுக்கம், பாண்டரங்கனே மனைவி நிஜமாவே சமயத்துல மகா பாதிவு கிடைக்கிற பாக்கியமனும் பட்டாளுக்கு கிடைக்கிறது தான் இல்லை. அழகா கட்டி பிடிச்சிருந்தா அப்படி போறான், கண்ணத்தெல்லாம் அப்படி தொடச்சு விடுறான், பாண்டரங்கன் திருவடியை பிடிக்கிறதே கஷ்டம், கண்ணத்தெல்லாம் தொடச்சு விடுறான். உடனே இவ்வளவு ரொம்ப குஷியா இப்படி இருக்கு, அப்படி இடுப்பு அப்படி கட்டிண்டா கிருஷ்ணாபாய், அவனுக்கு என்னமோ பண்றது, ஐயோ கல்யாணம் ஆகி புது பொண்டாடி தொட்டா எப்படி இருக்குமோ அது போல கோடி மடங்கு சுகம், ஹா நல்லா தான் இருக்கு, சிவபெருமானே இவன் தொட்டு மயங்கினார் அப்படின்னா, சங்கர ராமேஸ்வரர் ஹா சும்மா சொல்லப்படாது என்ன தான் இருக்கு அப்படின்னா, இவன் சாதாரண அல்ப மனுஷன் தானே, காம சுகத்துக்கு வசப்பட்டவன் தானே, தொட்டன் ஹா அப்படின்னு பார்த்தா ரைட்டு இவன் மாட்டின்டாச்சு. நேரம் போனா மனைவி மாமியார் என்னடாச்சுட அப்படின்னா, அம்மா என்ன மன்னிச்சுடுங்கம்மா தெரியாம பண்ணிட்டேன், நீங்க பெரியவா சொல்றதுதான் உத்தமம், நீ என்னைக்கு சொல்றாளோ அன்னைக்கு கோவில், இல்லாட்டி நம்ம குடும்பமே கோவில், நீங்க தான் பரதெய்வம்னு சேவிச்சுட்டோம். அவ பயந்து போயிட்டா திடீர் இப்படி மாறிட்டாள், அது ஏற்கனவே ஒழுங்கா தான் இருந்தா, இவளுடைய இந்த நடவடிக்கை பயமா இருக்கு, உடனே சரி சரி ஒழுங்கா இருக்கு, அதாவது இவாளால இவன் கூட சண்டை போட முடியாதபடி கவுத்துட்டான், யாரை எப்படின்னு அது நன்னா தெரியும், அது பகவானுடைய பெரிய ஒரு குணாதிசயம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்த ஆண்டா சொல்றா இல்லையா, யாரை எப்படி அப்படின்னு அவனுக்கு தெரியும், நாத்தனாரை பார்த்தா என்ன மன்னிச்சுடுமா அப்படின்ட்டு அவள் பயந்துட்டா, மாமனார் பார்த்தா உடனே கடக்கடனா வீட்டு வகையில அவளே பார்த்தா துணியெல்லாம் எடுத்து துவைச்சா, அழுக்கு துணிய பாண்டுரங்கன் துவைக்கணும் யாருக்கு கிடைக்கும், நிஜமாவே சக்குபாய் கதையில ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம், ஆனாலும் பாண்டுரங்கனுடைய காருண்யம், பகவான் சமைக்கிறான் பகவானுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு நிவேதனம் பண்ண பிரசாதம் சாப்பிட்டாலே சுகம்னா, சுவாமி தான் தலிக பண்றார், அழகா உட்காந்து காலெல்லாம் அப்படி மடக்கிண்டு அதெல்லாம் பண்றவா உண்டு, அருவாமனையெல்லாம் அப்படி வச்சுட்டு அழகா காயை திருத்தி அழகாக கீரையெல்லாம் நறுக்கி நல்லா மசிச்சு மிக்சியில போட்டு அடிச்சுல நல்லா மசிச்சு எந்திரத்தை உட்காந்து மாலை அரைச்சு ஆட்டுக்கல்ல உட்கா எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல, இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னா ஒரே இடம் பூரி ஜெகநாத க்ஷேத்திரம், பூரி ஜெகநாதத்தில் இன்னும் மாவு இடிக்கிறா, எந்திரத்தில் மாவு அரைக்கிறா, கையில் மசிக்கிறா, எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பூரிச்சு போயிட்டு அப்பாடா இன்னைக்கு தான் சமையல் பண்ணுற கிச்சனை ஒழுங்காக பார்த்தேன் அப்படின்னு, அது மட்டும் தான் கிச்சன், மற்றெல்லாம் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறதுலாம் கிச்சன்லாம் சொல்லவே கூடாது, அதெல்லாம் கிச்சனில் சேர்த்தியே கிடையாது, அதுவும் ஹோட்டல் அவ்வளோதான் மினி ஹோட்டல், ஹோட்டலில் 400 பேர் பண்ணால் நீங்கள் 4 பேர் பண்ணு, அது அவங்க பணம் போட்டு பண்ணிட்டு சம்பாதிக்கிறான், இங்கே நம்ம பண்ணுறது செலவு பண்ணி பண்ணிக்கணும் அவ்வளோதான், அதுலேயும் மாவு வெள்ளேன்னு வந்துடுறது, ஊர்கா வெள்ளேன்னு வந்துடுறது, இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, இதுக்கே ஸ்ரீகர் இந்த வீட்டில் வேலை பண்ணி என்னால் முடியலைன்றான், எனக்கு அதிசயமாக என்ன வேலை பண்ணுறான்னு எனக்கு கேள்வியே, ஊர்கா வெள்ளை வாங்கியாச்சு, இட்லி மாவை வெள்ளை வாங்கியாச்சு, சமயத்தை சொன்னால் பொட்டலம் கட்டி கொடுத்துடுறா, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், சமயத்தை குழம்பு வேணால் பக்கத்து கடையில் வாங்கிக்கலாம், சாம்பார் வேணால் வாங்கிக்கலாம், ரசம் வேணால் வாங்கிக்கலாம், ஒரு சாதம் அது ஒரு 3 விசில் அடிக்கும் ஆஃப் பண்ணி வச்சா போதும், 10-15 பேருக்கு வேலைக்காரன் வந்தாச்சு, தண்ணி குழாவை திறந்தா வருது, எனக்கு அப்படி இறக்கணுமான்னு ஏலேலோ ஐநா சாதியா ஏத்தமா இறக்கணும், ஒன்றும் கிடையாது, கவலையே இல்லாது, குடிக்கிற தண்ணி வடிகட்ட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், கேன் வர்றது அப்படியே தலையில கவுத்து அதை வை, இதுக்கு ஒரே வேலை, ஒரு வேலையில் ஒரே வேலை டிவி பார்க்கறத ஒரு வேலை, அவ்வளோ வேலை இந்த வீட்டில் ஓடாது என்று. அந்த காலத்து தாத்தா பாட்டிகள் சொன்ன சத்தியமா நான் ஒத்துப்பேன். நிஜமாவே என் பாட்டிலாம் இவ்வளோ பெரிய வெங்கல பானையில் அரிசி உப்மா பண்ணி கலரி போட்டு நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வெங்கல பானையும் தூக்கிறதுக்கு பலம் இல்லை வச்சுக்கோங்க, அது இன்னொன்று ஒரு பானையில் எப்படி லேசாக போட்டு அப்படி எடுத்தா அப்படி ஒன்று ரெடிமேட் உப்மா வேறு கிடச்சி விடுது, அதில் வெந்நீரை போட்டு ஒரு கலை கலக்கி மைக்கே பொறுக்கல, மைக்கே பொறுக்கல. உண்மைதான், எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டம்னு பேசிட்டு இருக்கும், எதுவுமே கஷ்டம் இல்லை. பாண்டுரங்கன் அத்தனை காரியத்தையும் தான் பண்றா, வீட்டு வேலை எல்லாம் பண்றான், குளத்துல போய் தண்ணி எடுக்கிறான், இப்படி எல்லாம் பண்றான். ரொம்ப பெரிய விஷயம், ராத்திரி அவன் சக்குபாயா இருந்து அந்த கணவனுக்கு காம சுகத்தையும் தரும். கோபிகைகளுக்காக கண்ணன் கோபிகைகளா மாறினான் பாகவதத்துல இருக்கு. கோபிகைகள்லாம் கிருஷ்ணனோட ராசக்கீடை ஆடுறதுக்கு போயிடுறான். அந்த சமயத்துல பகவான் கோபிகைகள் வேஷம் போட்டுண்டு இந்த கோபிகைகள் வீட்டுல குழந்தைக்கு பால் கொடுக்கறது, மாமனார் மாமியாருக்கு சாதம் போடுறது, கணவனுக்கு சுகம் கொடுக்கறது, வீடு பண்றது எல்லாம் கண்ணன் பண்ணான் பாகவத் இருக்கு. கலியுகத்துல சக்குபாய்க்காக கண்ணன் இவ்வளவு இறங்கி வரான் பாண்டுரத்துக்கு, அப்படியே வீட்டுடைய சூழ்நிலையே மாறுறது, ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பணிவோட இருக்கான், இவாளுக்கெல்லாம் சமைச்சு போட்டு இவ சாப்பிட்ட எச்ச நிலையெல்லாம் வேற எடுத்து சுவாமி எடுத்து போடுறான். வீடு வாசல்லாம் அழகா பெருக்கி முழுகி பல 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 மனசு சுத்தப்படுத்துறவன் வீட்டு வேலை பண்ணா கேட்கணுமா, அப்படி அழகா பார்த்து பார்த்து வீட்டு வாசல்ல வெரைட்டியா கோலம் போடுறான். அடுத்தாத்துக்காரெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், எப்படி இவ்வளவு அழகா கோலம் போடுறாய் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றான், இவங்க பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்கிறது. எந்திரத்தை ஒரு பார்வை பார்க்க எந்திரம் தானா சுத்திக்கிறது, இப்படி காலம் என்ற மணி எந்திரம் அடிக்கலானே அப்படின்னு பார்த்தா எந்திரத்தை பார்த்தா சுத்து அப்படின்றான். இன்னும் இப்ப கடைசி கொண்டு போடுன்றான், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானா டூ நடக்கிறது, எல்லாம் அசௌகமா ஜாலியா பார்த்துட்டு இவன் என்னடா பண்றான்னா, அங்க பன்றீபுரத்துல சக்குபாய் பன்றீபுரம் போயிட்டான். அவ பன்றீபுரம் போனா அவ ஆடுறா பாடுறா குதிக்கிறா, அவளுடைய சந்தோஷத்தை இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன் ஒரு வேலையும் பண்ணல, ஆனா எல்லா வேலையும் பண்ற மாதிரி காமிச்சுட்டான். ஆனந்தன் அவ அங்க போறா பாண்டரங்கனை பாதுடா, திருவடிய பிடிச்சுட்டா, ஹாஹா நான் பாண்டரங்கனை பாதுடேன்னு கத்துறா. ருக்மிணி சிரிக்கிறா, ஏற்கனவே பாத்துட்டேடி, நீ பாக்குற வெறும சிலா ரூபம்தான், எது சாந்தித்யமோ எது உள்ள சச்சிதானந்தமோ அதைத்தானே கட்டி போட்டு வந்த, வெள்ள சொல்ல முடியல. பிரபு அங்கோக்கானன் இருக்கான், இவன் நான் பன்றீபுரம் வந்துட்டேன் பாண்டரங்கனை பார்த்துட்டேன், ஆடுறா பாடுறா குதிக்கிறான், இவளுடைய சந்தோஷத்தை பார்த்து பாகவதர்கள்லாம் சந்தோஷப்படுறா, இப்படி எல்லாம் இருக்கணும். பன்றீபுரம் வந்துட்டேன்னு ஒரு சந்தோஷம், என்ன குதூகலம் இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஆனந்தத்துல தலைக்கிறா. அழகா பன்றீபுரத்துல எல்லாம் மறந்துட்டா, கணவனை மறந்தா, குடும்பத்தை மறந்தா, பன்றியபுரத்துல பாண்டரங்கன் வஸ்திரத்தை தோச்சு போடுறா, இவ இங்க பாண்டரங்கன் துணியை தோச்சு போடுறா, பகவான் அங்க அவ வீட்டுல துணியை தோச்சு போட்டுட்டு இருக்கான். இவன் என்ன கைங்கரியம், இவன் இங்க பன்றியபுரத்தை பெருக்கிறா, பாண்டரங்கன் அவ வீட்டை பெருக்கிறான். இவ பன்றியபுரத்துல பாண்டரங்கன் பிரசாதத்தை சாப்பிடுறா, பகவான் அங்க பழையல சாப்பிட்டு இருக்கான். இவன் என்னெல்லாம் பண்றாலோ அத்தனையும் அங்க பிரபு நடத்தி காற்றான். நாமஜபத்துக்கு அத்தனை பலம் உண்டு, பக்தி ரொம்ப பெருசு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சுவாமி பண்ணிடுவேன், நம்ம பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு நம்முடைய கடமைகளை ஒழுங்கா பண்ணா போதும். மனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம் யகம். நான் நடத்துறேன்றானே சுவாமி, உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்றார் சுவாமி. நடத்தி காற்றான் சக்குபாயனுடைய கிரகத்தில் ஆச்சரியம். அந்த சமயத்துல இன்னும் பெரிய விஷயம், சக்குபாய்க்கு மாதாந்திர தீட்டு நாள் வந்துடுறது. பல சமயம் பகவான் பார்த்தான், அச்சோ தீட்டாயிட்டு ஆனால் கோவில்ல கைங்கரியம் பண்ண முடியாது, அதையும் தான் வாங்கிட்டு வீட்டு மூளையில உட்கார். என்ன கஷ்டம்னு ஸ்திரீகளுக்கு தெரியும், சுவாமி அவளுக்கு அங்க வர வேண்டிய தீட்டை தான் வாங்கிட்டு உட்காரான்னா இந்த கருணையை நம்ம எந்த வார்த்தையால வர்ணிக்க முடியும் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம், பகவானை போல கருணை லோகத்தில் வர யாருக்குமே கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக நம்மேல அன்பு காட்டுறதுக்கும் கருணை பண்றதுக்கும் பகவானை விட்டா யாரும் கிடையாது. அதனாலதான் பக்தி பண்ணுவோம், நாமஜபம் பண்ணுவோம், தலவாரா அடிச்சுக்கிறோம் அப்படின்னா தெய்வத்தினுடைய கருணையை அனுபவிக்கிறதுக்காகத்தான். சக்குபாய் அப்படியே பகவான் நெடுங்கிறா, பிரபோ வீட்டுக்கு தீட்டாயிட்டுனா என்ன பண்றது, கோவிலுக்குள்ள வர முடியாது, நான் நாமசிரமம் பண்ண முடியாதே, உன்னை தொட முடியாது, உன்னுடைய வஸ்திரத்தை துவச்சி போட முடியாது, உன் கோவில பிரிக்க முடியாதேன்னு கத்துறீங்க. பகவான் பார்த்தான், தான் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு மூணு நாள் ரெஸ்ட் ஓரத்தை உட்காந்துட்டான். இப்ப மாமியாரும் மாத்துக்காரும் கவனிக்கிறா, இதை சாப்பிடு அதை சாப்பிடு எல்லாம் சௌக்கியமா அபாடா உட்காந்துட்டான். ருக்மிணி பிராட்டி பகவானை பார்த்தா, எனக்காக ஒரு நாள் இப்படி உட்காந்துருக்கலா அப்படின்னா, பகவான் சொன்னா அது உன் கதை வேற, என் பக்தையோட கதை வேறேன்னுட்டாங்க சுவாமி. தாயார் கேட்டா, அப்ப நான் உங்க பக்தை இல்லையா அப்படின்னு பகவான் சொன்னா, இருந்தாலும் சக்கு பாய் மாதிரி வராது, அதை தன் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான், நம்ம டக்குன்னு விட்டு கொடுத்துருவோம். பகவான் தன் பக்தர்களை ஒரு நாளும் விட்டு கொடுப்பதே கிடையாது, கருணாசாகர். அப்படி நாள் பயின்றிருக்கு, இவன் பன்றிபுரம் வரா மாதிரி ஐடியாவே இல்லை, ஏன்னா இவன் இங்கேன்னு கிளம்பினாத்தனை அவன் வர முடியும், இவன் பார்த்துட்டு வரணும்னு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவன் அங்கே இருக்கான். ஒரே வீடே சந்தோஷமா இருக்கு, கோலாகலமா இருக்கு, ஊரே சக்குபாயை கொண்டாடுறது, சக்குபாயோட அம்மா அப்பாக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சது, சக்குபாய் ரொம்ப சமத்தா இருக்கா, மாமனார் மாமியார் வீட்டை நல்லபடியா வச்சுட்டு இருக்கான்னு அவளும் வந்து பாக்குறா, ரொம்ப சந்தோஷப்படுறா, இப்ப நல்ல புத்தி வந்திருக்கு, நல்ல புத்தி வந்திருக்குன்னு இவனுக்கு சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் எல்லாருக்கும் புத்தி புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமகம்னு உள்ளுக்குள்ள புத்தி சாதுரியமா இருக்கிறவனுக்கு புத்தி வந்துருதுன்னு இவன் சொல்றான். பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷம், என் பக்தி எல்லாரும் கஷ்டப்படுத்தினா இல்லையா, என்னெல்லாம் சொல்லி திட்டினாள், இன்னைக்கு என் பக்தி எல்லாரும் கொண்டாடும்படியா அப்படின்னா தான் பகவான் சத்தியம். பிரஹல்லாதன் அவ்வளவு கஷ்டப்படுத்தினான், உலகம் அவ்வளவு கேவலமா பேசிட்டு அத்தனையும் தாண்டி இன்னைக்கும் பிரஹல்லாதனை கொண்டாடும்படியா சுவாமி பண்ணிட்டான். நீரா மாதா எவ்வளவு படாத பாடல அத்தனைப்படுத்திருக்கா சுவாமி ராமானுஜர், ஆனா இன்னைக்கும் உலகம் கொண்டாடும்படியா பகவான் பண்ணிட்டானா இல்லையா, அதுதான். அதெல்லாம் பொறுமையா இருங்கோ, கவலைப்படாதீங்கோ, நிதானமா இருங்கோ, பக்தி பண்ணுங்கோ, பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றோம்னா நிச்சயமா பகவான் பார்த்துப்பான், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நாள் பெயிண்ட் இருக்கு, அவள் சௌக்கியமா இருக்கா. ஒரு நாள் அவ பகவானுக்கு பூ பறிக்க போறா, நந்தவனத்துல ஒரு பாம்பு கடிச்சாச்சு, உசுறு போயிடுச்சு சக்குபாய்க்கு. உடனே அவள்லாம் சரி அனாத பணம் எரிச்சு விடலான்னு பாக்குறா. அப்ப இவா கிராமத்துல இருந்து பண்டிகைபுரம் போனவா, அதை பார்த்துட்டு இவன் எங்க ஊர் பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டான். சரி அந்திம சம்ஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ ஏற்பாடெல்லாம் பண்றா, அழகா சிதையெல்லாம் சரீரத்தை வச்சு சதை மூட்டியாச்சு. ருக்மிணி பிராட்டி நடுங்கள், இவ போயிட்டானா பாண்டகன் பர்மனண்டாங்க செட்டில் ஆயிடுவான், இந்த பக்கம் வரவே மாட்டான். இவ அலறி அடிச்சுட்டு தாயார் போய் பார்த்தா சிதையில எரிச்சுட்டு இவெல்லாம் போயிட்டாள் இல்லையா, தாயார் போய் கடகடன்னு மழையை கொட்டி அந்த சிதையை அணைச்சி இவளை எழுப்பி இந்த ஜீவனை திரும்பி உள்ள உட்காரச்சு எழுந்திரி பொண்ணுட்டான். அவ எழுந்து, நான் எங்க இருக்க எங்க இருக்கியா, சுடுகாட்டில் இருக்காது, நான் எங்க போனேன், நீ அழகா சுகமா வைகுண்டம் போயிட்டா, எங்க ஆத்துக்கார் உனக்கா அங்க இருக்கா. இவ கேட்டா அவளுக்கு ஒண்ணும் புரியல. தாயார் சொன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, யாரோ ஒரு பெண்ணை கட்டி வச்சுட்டு வந்தேன் ஞாபகம் இருக்கான்னு. ஆமா ஆமா, நீ போனாதானே அவ திரும்பி வர முடியும். ஆமா ஆமா, என்ன ஆமா ஆமா, அப்புறம் தீபாட்டு சுகமா வைகுந்தம் போயிட்டேன்னா. அப்ப கேட்ட, ஆமா அவ ரொம்ப கஷ்டப்படுவாரு, அவ கஷ்டப்படல, நாங்கள்லாம் தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ கேட்ட, நீங்க ஏன் கஷ்டப்படுறது, அப்புறம் தாயார் தன்னுடைய ஸ்வயரூபத்தை காட்டி, நான் தான் ருக்மிணி பிராட்டி, நீ ஒரு பொம்பளையை கட்டி போட்டு போனே, அது பொம்பளை இல்ல ஸ்வயம் புருஷோத்தமன், பெண் வேஷம் போட்ட ஆண் பிள்ளை. தாயார் சொன்னால, சீதா பிராட்டி ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், அதை காண்பிச்சு கொடுத்துட்டா கதர்றா. பாண்டரங்கனையானா கட்டி போட்டேன், சுவாமியா என் வேஷத்துல வந்தா அவரையானா கட்டி போட்டேன், ஹே பிரபோ என்ன மன்னிச்சுடுவோன்னா. ருக்மிணி பிராட்டி சொன்னா, மன்னிப்பெல்லாம் விட்டுடு, முதல்ல ஊர் கிளம்புற வழிய பாரு, ஏன் நீ போனாதான் அவன் வருவான், என் பக்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கா, உனக்கு என்ன நீ சுகமா இங்க இருக்கா, நான் டெய்லி அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், எங்க ஆத்துக்கார நான் போய் பார்த்துட்டு சௌக்கியமா சௌக்கியமானு கேட்டு வந்துட்டு இருக்கேன், நான் போய் ராத்திரி எல்லாம் திடீர்னு என்ன எழுப்புறாரு எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் எந்திரத்துல மாவு வரைக்கும் ரெண்டு மூட்டு நெல்லு அரைச்சு கொடுத்துட்டு போன்றாரு, நான் பாட்டுக்கு ராணியா சௌகரியமா இருந்த பீஷ்மக மகாராஜாவுடைய கிரகத்துல துவாரகாதீசில, அவன் துவாரகாதீசனா துவாரகா ராணி, இவரடா நான் நான் உட்காந்து கோதுமையும் நெல்லையும் அரைச்சுட்டு இருக்கேம்மா அப்படின்னா சொன்ன, ஓ நகரா. தாயார் சொன்னா, உன்னுடைய பக்திக்கு வசப்பட்டு பகவான் இத்தனையும் பண்ணியிருக்கான் குழந்தை, நீ ஊருக்கு போ, பக்தி பண்ணின்று பகவானுடைய சாந்தித்யம் உன் கிரகத்துல பூரணமா உண்டு, எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு நாள் திருப்பி பண்டிகைபுரம் வான்னு சொன்னவனே இவ்வளவு அழகா கிளம்பிட்டு வரா. இந்த ஊருக்காரா சில பேர் இவன் செத்து போயிட்டான்னு பார்த்தா இல்லையா, அவ போய் அங்க சொல்ல போனா எதிர்க்கு குடத்தூக்கி இவன் வரான், இப்ப பயந்து போயிட்டு அங்க செத்து போனவ இங்க எப்படி உயிரோட வரா அப்படின்னு. இப்ப கணவன் கேட்டா, என்ன ஆச்சு, நான் இல்லப்பா உன் பொண்டாட்டி நாங்க பண்டிகைபுரத்துல பார்த்தோம், அங்க பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அவன் சொன்னா, என் குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் பொல்லாததையும் பேசுறதே குழப்பா போச்சு, என் பொண்டாட்டி எவ்வளவு சமத்தா இருக்கா, அதுவோ வராளு, அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியல, புரியல போயிட்டு போ அப்படின்னு. இவன் பகவான் பார்த்தான், சரி எல்லாம் வெளில வர சமயம் ஆயிடுதுன்னு சொல்லி முடிவு பண்ணான். அழகா திரும்ப எதுவும் குளத்தங்கரைக்கு போனான், அங்கேயே அவளும் வந்துட்டா, திரும்பியும் குளத்தங்கரையிலேயே பாண்டுரங்கனும் இவளும் வெயிட் பண்றான். ஓடி வந்தா பகவான் சத்தம் போடுறான், என்னடி நீ பாட்டுக்கு போனாய், பன்றிபுரத்துல செட்டில் ஆகிட்டாய், என்னமோ ஒரு பொம்பளை மாதிரி பகவான் பேசிட்டு இருந்தான். சக்குபாய் கையை கூப்பிண்டா சிரிச்சா. கிருஷ்ணாபாய் கேட்ட, எதுக்கடி சிரிக்கிறாய்னா, சிரிச்சேன் அப்படின்னா, எதுக்கடி சிரிக்கிறாய்னா, இல்லை உன் வேஷம் எல்லாம் களைஞ்சு போயிடுத்துட்டா. டக்குன்னு பகவான் பாண்டுறங்கன்னு பார்த்தா பின்னாடி ருக்மிணி பிராட்டி, பிரபு மன்னிச்சுடுவோம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு விட்டா, டக்கு அடுத்த க்ஷணம் பகவான் இடுப்புல கையை வச்சுட்டு ஸ்வயம் பாண்டுரங்கனா காட்சி கொடுத்துட்டான். பிரத்யக்ஷம் கதறினா சக்குபாய், பிரபோ என்ன லீல இது. பகவான் சொன்னா, சத்குருநாதன் சொன்னா இல்லையா, கட்டி போட முடியும், தொட்டு பார்க்க முடியும், நீ அவனுக்காக எல்லா கைங்கரியும் பண்ண முடியும்னா இல்லையா, அதை சத்தியமா நடத்தி காட்டின். உன்னுடைய பக்தி, உன்னுடைய நாமஜபத்துக்கு நான் என்னையே சமர்ப்பணம் பண்ணேன். நான் பகவான் சத்தியம் காயேனவா சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனா வா பிரகிருத்தே ஸ்வபாவ கரோமி யத்யஸ்ய கலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, பகவான் தன்னையே நமக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறான். சுக்குபாய் கதறி அழுதா. பகவானத்துல மன்னிப்பு கேட்டா, பகவான் சொன்னா, ஆசைப்பட்டு பண்ணேண்டி குழந்தை, யோகக்ஷேமம் வகாமியகம்னு பண்ணேன், எப்பொழுதும் பக்தி பண்ண சௌக்கியமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணா, தாயாரும் பெருமாளுமா கிளம்பி போனா, இவ திருப்பி குடத்தை எடுத்து இவ போறா, இப்ப போகும்பொழுது வீட்டுக்கு போகும்பொழுது கணவன் பார்த்தா, என்ன திடீர்னு டல்லா வராளு, பிரசன்னமா இருப்பாள், கிருஷ்ணனுடைய பிரசன்னம் எங்க, மனுஷனுடைய பிரசன்னம் எங்க, அவனுக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. அவ உடனே வந்தா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு தெரியாம பன்றிபுரம் போயிட்டேன் அப்படின்னு விட்டான். அவனுக்கு ஒண்ணும் புரியல, என்னமா அவளும் சொல்றான், நீ சொல்ல நடந்தது எல்லாம் சொன்னான், நடுங்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப இத்தனை நாள் நீ இங்க இல்லையா, இல்லை யார் இருந்ததுன்னு அவன் சொன்னான், ஸ்வயம் பாண்டிருங்க, நீங்கள் பரம பாக்யவான். அவன் ஓன்னு தலையில அடிச்சுட்டு அழுதான், நான் பாக்யவான் இல்லை, நம் மகா பாவி, பகவான் என் காலெல்லாம் பிடிச்சு விட்டுட்டான், எச்சலையெல்லாம் எடுத்து போட்டான், தாங்க முடியும், அவமாமி யார் எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுத்து. அத்தனை பேரும் கதறினா, அத்தனை பேரும் சக்குபாய் காலில் விழுந்தான். பகவான் யார் இவளை கஷ்டப்படுத்தினாலோ அவர்களையே இவ காலில் விழ வச்சான். அவ கதறினா, பாண்டங்கா இந்த காருண்யம் தாங்காது, நம்ம எல்லாரும் தானே ஆசைப்படுறோம், இவளை கஷ்டப்படுத்தணும், அவ காலில் விழணும்னு பக்தி பண்ணா நடக்கும். நீங்க வீராப்பா வசனம் பேசி கபலம் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் சினிமால வேணா நடக்கும், அஞ்சு நிமிஷத்துல பெரியாள் ஆயிடுவா, ஒரு பாட்டுல பெரியாள் ஆயிடுவா, விரோதி வந்து நீங்க பெரியாள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதெல்லாம் சினிமாவோட நிஜ வாழ்க்கையில பக்தி ஒண்ணுதான் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை யார் வேணா உபயோகப்படுத்தலாம். சக்குபாய் சந்தோஷப்பட்டா, அவ சொன்னா, அத்தனை பேர் அம்மா ஒன்னாலே எங்களுக்கு பாண்டங்க தரிசனம் கிடைச்சது, எல்லாரும் போய் பன்றிபுரத்தில் போய் பாண்டங்கிட்ட மன்னிப்பு கேட்போம், வா உடனே போகலாம்னு. அவளுக்கு ஒரே சந்தோஷம், இப்போதான் பன்றிபுரத்துலேயே வந்தோம், திருப்பியும் பாண்டங்கன் கூட்டான உடனே குடும்பத்தோடு போனா, பாண்டங்கனை சேவிச்சா, பாண்டங்கன் கிருஷ்ணாபாயாவே காட்சி கொடுத்துட்டான். நடுங்கினா வாழலாம், பகவான் சொன்னா ஒன்றும் கவலைப்படாதுங்கோ, பக்தி பண்ணிட்டு சௌக்கியமா இருங்கோன்னு சொல்லிட்டு குடும்பமா பாண்டங்க பக்தி பண்ணிட்டு இருந்தான். இவா எல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா, பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா, பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா அப்படி யாரோ பஜனை பண்றாளே அப்படி திரும்பி பார்த்தா சத்குருநாதன் நிற்கிறார். அவளுக்கு ஒரே சந்தோஷம், சத்குருநாதா அப்படின்னா. அவர் சிரிச்சார், நான் சொன்னேனா, நாமஜபம் பண்ணா பிரபுவை கட்டி போடலாம், நாமஜபம் பண்ணா பாண்டவனை பார்க்கலாம், நாமஜபம் பண்ணா பாண்டவங்க கைங்கரியம் பண்ணலான்னு சொன்னேனே, ஒத்துக்கிறியா அப்படின்னா, சத்தியம் சத்குருநாதான் அழகா ஆசீர்வாதம் பண்ணா எல்லாருக்கும் ஆனந்தம். பக்தி மாத்தும், உங்க குடும்பம் மாறணும்னு நீங்க ஆசைப்பட்டேன்னா ஒரே வழி பக்தி நாமஜபம் தான், வேற வழி கிடையாது. நீங்க பில்லி சூன்ய மந்திரம் வச்சோ, இல்லாட்டி நாடி ஜோசியம் பார்த்தோ, இல்லாட்டி நியூமராலஜிபடி பேர் மாத்தியோ, வாஸ்துபடி வீட்டை கட்டியோ, நவரத்ன மோதிரம் போட்டெல்லாம் நடக்காத விஷயம் பக்தியினாலே நடக்கும். இதெல்லாம் கேவலம் நான் சொல்ல வரல, கண்ணனுக்கு முன்னாடி பெருசு இல்லை, பாண்டங்கனுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். தெய்வத்தை நம்புங்க, பாண்டங்கனை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, நாமஜபம் பண்ணுங்க. இவ்வளவு லீல பண்ண பாண்டங்கன் நம்ம குடும்பத்திலையும் லீல பண்ணுவான், நிச்சயமா சொல்றேன், சுயம் அனுபவத்துல சொல்றேன். எத்தனை விதமா பகவான் குடும்பத்துல லீலைகள் பண்றான்ற அனுபவத்துல நான் சொல்லியிருந்திருக்கேன், சத்தியமா சொல்றேன். எத்தனையோ பேர் குடும்பத்துல பார்த்துட்டு நான் சொல்லியிருந்திருக்கேன், உருப்பட மாட்டார்கள் அப்படின்னு ஜோசியக்காரர்கள் மற்றவர்கள் தெரிஞ்சவர்கள்லாம் சொல்லி வீணா போன குழந்தைகள் சத்சங்கத்துக்கு வந்து நாமஜபம் பண்ணி இன்னைக்கு பகவத் பக்தர்களா இருக்கிறத பார்த்துட்டு நான் சொல்லியிருந்திருக்கேன். உருப்படவே மாட்டான குடும்பத்தார் ஒதுக்கி வச்ச குழந்தைகள்லாம் இன்னைக்கு நன்னா இருக்கிறத கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். கெட்ட பழக்கங்கள் அடிமையாகி மீள முடியாம அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சவள எனக்கு ரொம்ப நன்னா இருந்திருக்கிறத கண்ணால பார்த்துருக்கேன். கடன்லயே மூழ்கி போய் டெய்லி வீட்டில் சண்டை தகராறு, உண்மையா நான் சொல்றேன், 50 லட்சம் 60 லட்சம் கடன்ல மாட்டிண்டு திணறிட்டு இருந்தா குடும்பம். பத்மநாபன் இருக்கான் நம்புன்னு சொல்லிட்டே இருப்பான், எதுவுமே கிடையாது, பத்மநாபன் இருக்கான் 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 இருக்கான், கைவிடமாட்டான். ஆனாவா திருவனந்தபுரத்துக்கார, இன்னைக்கு அத்தனை கடனும் சரியா போய் ரொம்ப நன்னா பகவான் ஃபாரின்ல வச்சிருக்கான். வாங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் அவளை படியேற விடமாட்டா, டெய்லி பொழுது விடிஞ்சா வீட்டை விட்டு வெளில ஓடி போயிடுவான். ஆனால் கடங்காரம் சந்தம் போடுவான்னு வீடெல்லாம் வித்துட்டான். ஆனால் இன்னைக்கு பகவான் நல்ல நிலைமையில வாழ வச்சிருக்கான். பக்தி இந்த மாதிரி நிறைய உதாகரணங்கள் பிரத்யக்ஷத்தில் நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். பகவான் சத்தியம், நாமஜபம் சத்தியம், வீண் போகாது, நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு. இதுக்கு இவ்வளவு தூரம் ரெண்டு நாள் இதுக்கு சக்குபா சரித்திரம் விஸ்தாரமாக சொன்னோம்னா பக்தி, இது சரியில்லை, அது சரியில்லை, கணவன் சரியில்லை, குழந்தை சரியில்லை, மாமியார் சரியில்லை, இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை, பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ, ஆவி சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரா சரியில்லை, என் ராசி சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, எல்லாமே சரியில்லாம போட்டோம், பாண்டரங்கன் சரியா இருக்கான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்றைக்கும் சரியா இருக்கான். அந்த பாண்டரங்கன் நிச்சயமா நடத்தி காட்டுவான், சரி பண்ணி காட்டுவான். ஸ்வயம் அனுபவத்துல நான் சொல்றேன், நான் முன்னாடி கம்பெனியில வேலை பண்ணிட்டு இருந்தேன், இந்த வேலை பண்ணும்போது அந்த கம்பெனியில இருந்த உயர் அதிகாரி அவருக்கு என்ன பிடிக்கல, எனக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு அது தெரியாது. ஆனால் அவர் எதெல்லாம் எனக்கு விரோதமாக பண்ணாரோ அத்தனையும் எனக்கு சாதகமாக அமைஞ்சது அவருக்கு விரோதமாக போயிடுச்சு. இதை நான் அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு வெளில வரும்போது தான் எனக்கு தெரியும், நிஜமாவே கதறி எனக்கு ஒன்றுமே தெரியும். நான் நாமஜபம் தான் பண்ணிட்டு இருந்தேன், வேலைக்கு போகும்போது நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கும் நாமஜபம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நாமஜபம் சத்தியமாக சொல்றேன், நான் எப்படி ஆரம்பத்தையே சொன்னேன், முதுகு வலி இருந்தது எப்படி இன்னைக்கு உட்காந்து நாமஜபம், என்கிட்ட பெரிய மாயாஜால மந்திர தந்திர வித்தைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, நாமஜபம்ன்ற ஒரு வித்தை குருஜி அம்மா கொடுத்த வித்தை இது ஒன்று தான் இன்னி வரைக்கும் நடத்தின்னு இருக்கு. ஸ்வயம் அனுபவத்தில் சொல்கிற வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த குடும்பம் தான் நாங்கள்லாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு நிலைமையில் உட்காந்துருக்கேன்னா நாமஜபம் ஒன்று தான் காரணம். சத்தியமாக சொன்னேன், 19வது வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடக்கிறதுனா நாமஜபம் ஒன்று தான் காரணம், அது தூத்துக்குடி நடக்கிறதுனா நாமஜபம் ஒன்று தான் காரணம், அதுக்கு ஜீயர் விடாமல் வரையலாம் நாமஜபம் ஒன்று தான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி ஜிஆருக்குலாம் அப்படி வர வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப பெரியவா வாழலாம், அப்படிலாம் வெளில வரவே மாட்டான். திருமந்திரனா நான் வருவேன் அப்படின்றார், அப்படின்னா அந்த உரிமையோட எம்பெருமானார் ஜிஆர் இருக்கார் அப்படின்னா நாமஜபம் அதுதான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாமஜபம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. சக்குபாய் வாழ்க்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தர் வீட்லையும் அடி வத கேவலங்கள் அசிங்கங்கள் நியாயமான ஆசைகள் பூர்த்தி ஆகாம நிறைய கஷ்டங்கள் பாவம் பழி எல்லாம் ஆளாக்கி இருக்கும். எல்லாருமே பண்ணாத பாவங்கள் பழி தலை விழுந்து எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்ம தான். இதை சரி பண்ணுறதுக்கான ஒரே வழி பகவன் நாமஜபம் மட்டும்தான். அதனால் பகவான் இறுக்கி பிடிச்சிக்கோங்க, நாமஜபம் பண்ணுங்கோ, நிச்சயமாக சந்தோஷமாக இருந்தோம். பகவான் இருக்கா, பக்தி இருக்குது, வீணாக போக மாட்டோம், நன்னாத்தான் இருப்போம். இன்னி வரைக்கும் நன்னாத்தான் இருந்தோம், இன்றைக்கும் நன்னாத்தான் இருக்கோம், நாளைக்கு இதை விட நன்னாக இருப்போம். இந்த ஆயுசு முடியும்போது ரொம்பவே ஜோராகத்தான் இருப்போம், அழகா இந்து சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டு தான் போவோம், வைகுண்டத்துக்கு நிச்சயமா போய் சேரும் சந்தேகமே. அதனால நம்பிக்கையோட இருந்தோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவான் இருக்கான். நாளைக்கு எந்த பாண்டரங்க பக்தாலும் எனக்கு தெரியாது, யார் வராலும் அனுபவிப்போம். இன்னும் நிறைய பேர் இருக்கா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की, जय श्री पूज्य श्री श्री अम्मावक, जय श्री भारत माता की। जय राधे कृष्णा सत्संगम गुरुजी अम्मा सुनना तपिल। जय श्री भारत माता की, जय श्री भारत माता की। लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय श्रीन्धुमाता की, जय श्री ताम्रभरणी माता की, जय श्रीमती बाहम प्रियाड समेत श्री शंकर रामेश्वर मूर्ति की, जय श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति पेरुमाळ की, जय भोलो वीर धीर सूराचनेय स्वामी की, वेल मुर्गणक सर्वत्र रामानुज नाम संकीर्तनम्। कुंडलीकवरधा हरि वेठला, जय भोलो माता सकुभाई की जय। राम कृष्ण हरि वासुदेव हरि राधे कृष्ण। Yeah!